くあるわ。
Thank you, Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மத்தியில் சபையில் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தருடைய வசனத்தை தமக்கு போதிக்கவும் இலங்கையில் இருந்து பாஸ்டர் ராஜபோன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கார். தமக்கு மிகவும் அறிமுகமானவர், அதிகம் அவரை கூட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தடவை நடைபெறவுடைய பதவியோடு கூட வந்திருக்கார். நான் அவரோடு சேர்ந்து ஒரு சில சவால்களும் வந்திருக்காருன்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படாட்டும். தேவ சமூகத்திலே ஆண்டவரை நாம் ஆராதித்தோம், ஆர்ப்பரித்தோம், அவருடைய நாமத்துக்கு நாம் பயபு செலுத்தினோம். எல்லாவற்றையும் பார்க்கலாம். தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கும்படி தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய வசனத்தை அழகாக ஆழமாக வகுத்து பகுத்து பதியக்கூடிய தேவ குருவை பெற்று இந்த தேவ மனுஷன் நம்மத்தில் வந்திருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் என்று நம்புகிறேன். சத்தியத்தை தெளிவாய் போதிக்கிற குருவை பெற்ற தேவனுடைய மனுஷன் ஆண்டுடைய நாமத்துக்கு பயம் என்றால் நான் நம்புகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொல்லு அல்லேலூயா. அவை தெளிந்த புத்தியோடு திறந்த இருந்தோடு தேவனுடைய வசனத்துக்கு நாம் காத்திருப்போம். பேசுவார். சோ உங்கள் சார்பிலே அறிவார போதர் அன்போடு வரவேற்க விரும்புகிறேன். அவரோடு வந்தவர்களே வரவேற்க விரும்புகிறோம். எல்லோரும் நாம் கரைகளை தட்டி உற்சாக வரவேற்போம். பாஸ்டர் ப்ளீஸ். சோ டேக் யுவர் டைம்.
பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்தவரும், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து என்னை விடுவித்தவரும், பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தவரும், நான் செய்த பாவங்களுக்கு நான் பெற வேண்டிய தண்டனையை தன்மீது ஏற்றுக்கொண்டு எனக்கு விடுதலையின் வாழ்க்கையை தந்தவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன். ஆமேன். உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த இடத்திலே நின்று தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நேரடியாக வார்த்தைக்கு நாம் செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்றின் ஆண்டவரே, தாகத்தோடும் வாஞ்சையோடும் விசுவாசத்தோடும் வந்திருக்கின்ற உம்முடைய விசுவாசிகளை நீர் நோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய உள்ளங்கள் நல்ல பண்படுத்தப்பட்ட நிலங்களாக மாற வேண்டும் சுவாமி. விதைக்கப்படுகிற வசனங்கள் வீணாய் போய்விடக்கூடாது. அந்த வார்த்தைகள் உள்ளத்திலே பதிந்து விசுவாசத்திலே வளர்ந்து சபையிலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே கனி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எல்லா விசுவாசிகளையும், ஊழியர்களையும், என்னையும் கூட தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறேன். நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு ரெண்டு உதடுகள் இருக்கின்றது. ஒரு உதட்டை பிடித்து கொண்டு ஒரு உதட்டினால் எனக்கு பேசவே முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. சொல் சத்தம் தெளிவாக வராது. ரெண்டு உதடுகளும் சேருகின்ற பொழுதுதான் அந்த சத்தம் அல்லது உச்சரிப்பு தெளிவாக வெளியே வரும். அதே போலத்தான் ரெண்டு உதடுகளைப் போல ரெண்டு ஏற்பாடுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டும் பழைய ஏற்பாடும் சேரும் பொழுதுதான் சத்தம் அல்ல சத்தியம் வெளியே வரும். ஆமேன். ஆகவே பழைய ஏற்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் புதிய ஏற்பாட்டை பிரசங்கிக்கவும் முடியாது. புதிய ஏற்பாட்டை ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் பழைய ஏற்பாட்டை மாத்திரம் பிரசங்கிக்கவும் முடியாது. ரெண்டு உதடுகளும் ரெண்டு ஏற்பாடுகளும் ஒன்றாக இணைகின்ற பொழுதுதான் அங்கு சத்தியம் வெளியே வருகிறது. ஆமேன். பழைய ஏற்பாடு நிழலாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு நிஜமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்ட ஜனத்தோடு, இஸ்ரவேல் மக்களோடு தேவன் தொடர்பு கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே தனி மனிதர்களோடு, ஒவ்வொருவரோடும் பர்சனலாக அவர் இடைப்படுகிறார். ஹலலூயா. இந்த வேளையிலே நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஐந்து மலைகளை குறித்தும், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்ட ஐந்து மலைகளை குறித்தும், புதிய ஏற்பாட்டிலே இருந்து ஐந்து மலைகளை குறித்தும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாகவும் உதாரணங்களாகவும் எச்சரிப்பு உண்டாகும்படியாகவும் அறிவுரையாகவும் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவை பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் 1 கொரிந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தின்படி திருஷ்டாந்தமாகவும் உதாரணமாகவும் எச்சரிப்பு உண்டாகவும் அறிவுரையாகவும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்த ஐந்து மலைகளை குறித்தும், புதிய ஏற்பாட்டிலே சம்பந்தப்பட்ட ஐந்து மலைகளை குறித்தும் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்திலே முதலாவது தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. தேவன் மனிதனோடு உறவாடினார். ஆதாம் தேவனோடு சங்கரித்தான். பாவம் என்கிற திரை விழுந்த பிறகு தேவன் தன்னுடைய தாசர்களை மலையிலே சந்திக்க ஆரம்பித்தார். ஓரேப் மலையிலே மோசேயை சந்தித்தார். அரராத் மலையிலே நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார். சீனாய் மலையிலே மீண்டும் மோசேயை சந்திக்கிறார். கர்மேல் மலையிலே எலியாவை சந்திக்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே மோரியா மலையிலே ஆபிரகாமை சந்திக்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி தம்முடைய தாசர்களை சந்தித்த அந்த சம்பவங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் பாடங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். யாத்ராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், மோசே மலையினிடத்தில் ஏறி போனான், தேவன் மலையிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். யாத்ராகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய ஷெகினா மகிமை அந்த மலையை மூடியிருந்தது, அந்த மேகத்திலிருந்து கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார், மோசே மலையின் மேல் ஏறி போனான் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கூட நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசுவானவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவதற்காக மலையின் மேல் ஏறினார். மாற்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது, ஊழியத்திற்கு பின்பு பிதாவோடு தனித்திருக்கும்படி அவர் மலையை தெரிவு செய்து கொண்டார். லூக்கா ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, தேவ சித்தத்தின்படி சீடர்களை தெரிந்து கொள்வதற்காக மலையிலே ரா முழுவதும் ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து காலையிலே வந்து தன்னை பின்பற்றி வந்த எல்லா சீடர்களிலும் பனிரெண்டு பேரை விசேஷமாக தெரிந்து கொண்டார். இந்த மலைகள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. அந்த சம்பவங்கள் ஆன்மீக படிப்பினைகளை நமக்கு தருகிறது. நான் முதலாவது மலையாக உங்களுக்கு அரராத் மலையை நிற்பாட்ட விரும்புகிறேன். நாங்கள் வாசிப்போம் ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் நாலாவது வசனம். ஆதியாகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரமாக, சத்தமாக, தெளிவாக, மற்றவர்கள் கேட்கக்கூடியதாக வாசியுங்கள். ஏழாம் மாதம் பதினேழாம் திகதியிலே பேழை அரராத் என்கிற மலையின் மேல் தங்கிற்று. எட்டு இருபத்தொண்டு, கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர்,
இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை
என்று சொல்லி நோவாவோடும் அவன் குடும்பத்தோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழையின் மூலம் காப்பாற்றி அரராத் மலையிலே நிற்பாட்டி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அதற்கு முன்பதாக நோவாவை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான் அவனை அரராத் மலையிலே கொண்டு வந்து நிறுத்தியது. ஆமென். அவன் உத்தமனாய் இருக்கலாம், சன்மார்க்கனாய் இருக்கலாம், ஆனால் நோவா தேவனோடு சஞ்சரித்தபடியினாலே, தேவனோடு நடந்தபடியினாலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த கிருபை அவனை பாதுகாத்து அவனுடைய குடும்பத்தோடு அரராத் மலையிலே கொண்டு வந்து நிற்பாட்டியது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நோவா நூற்றி இருபது வருஷம் பிரசங்கம் செய்தான். யாருமே விசுவாசிக்கவில்லை, யாருமே நம்பவில்லை. ஆனால் நோவாவின் மனைவியும் பிள்ளைகளும் மருமக்கள் மாறும் அவனை விசுவாசித்து நம்பினார்கள். ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, பில்லி கிராம் பிரபல பிரசங்கியார் பில்லி கிராமுடைய மகன் சொன்னான், என்னுடைய அப்பா பிரசங்க பீடத்தில் எதை சொல்கிறாரோ அதைத்தான் என் வீட்டிலே நடைமுறைப்படுத்தி காட்டுகிறார். அதை தான் நோவா செய்தான். ஜனங்களுக்கு என்ன பிரசங்கித்தானோ அதை வீட்டில் காண்பித்தான். மனைவி விசுவாசித்தால், மகன்மார் விசுவாசித்தார்கள், மருமக்கள் விசுவாசித்தார்கள், குடும்பத்தையே கர்த்தர் கிருபையினாலே, நல்லா கவனிங்க, கிருபையினாலே அரராத் மலையிலே கொண்டு வந்து நிற்பாட்டினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாங்கள் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நோவாவின் காலத்தை போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சிறு வயது முதல் எல்லாருடைய நினைவுகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. காயினுக்கு ஆண்டவர் சொன்னது போல பாவம் வாசல் படியில் படுத்திருக்கிறது. எபிரேயர் 12:1 சொன்னபடி நம்மை சுற்றி நெருங்கி பாவம் வந்து கொண்டிருக்கிறது. பாவமும் அசுத்தமும் அக்கிரமமும் ஆபாசமும் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிசாசும் பாவமும் நம்மை தீண்டுவதற்காயத்தமாய் இந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு மீன் பிடிக்கிறவன் போனான் கடலுக்கு மீன் பிடிக்க, வலையை போட்டான், ஆனால் சமுத்திரத்தில் உள்ள எல்லா மீன்களும் அகப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட மீன் அகப்பட்டது, அதை கரையிலே கொண்டு வந்தான். அதே போல உலக சமுத்திரத்திலே வாழ்கிற உங்களை தேவன் சுவிசேஷம் என்கிற வலையை போட்டு சிறை பிடித்து சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹலலூயா. நோவாவுக்கு எப்படி கிருபையினாலே ரட்சிப்பு கிடைத்து அந்த ரட்சிப்பினால் அரராத் மலையிலே வந்து நின்றானோ, அதே போல உன்னையும் என்னையும் வலை வீசி பிடித்து அவருக்கு கைதியாக மாற்றி வைத்திருக்கிறார். ஹலலூயா. நாங்கள் இன்று இயேசுவுக்கு அடிமைகள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? எபேசியர் 2:8-9 கிருபையினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹலலூயா. நோவாவுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த கிருபை நமக்கு காண்பிக்கப்பட்டதினாலே பாவமும் அசுத்தமும் அக்கிரமும் நிறைந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வலை வீசி பிடித்து நம்மை கண்மலையின் மேல் நிற்பாட்டி வைத்திருக்கிறார். ஹலலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த கிருபையின் அனுபவம், இந்த விசுவாசத்தின் அனுபவம் இருந்தால்தான் அவன் சபையின் அங்கத்துவத்தை பெற முடியும். கல்வாரிதான் சபைக்கு வருகிற ஒரே வாசல், சிலுவைதான் சபைக்கு வருகிற ஒரு வாசல். ஒரு மனிதன் தான் பாவி என்று உணர்ந்து தன் பாவிக்காக பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி பாவறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு எனக்காக என் இயேசு சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், அது மாத்திரமல்ல அவருடைய சரீரத்தையும் கொடுத்தார் என்று அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருக்கு ஒப்படைத்து என்று மறுபிறப்படுகிறானோ, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறானோ, அந்த அரராத் மலையின் அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். அதுதான் சபைக்கு வருகிற வாசல். அருமையான சகோதரனை சகோதரியே, அரராத் மலை நமக்கு தருகிற அனுபவம் கிருபையினால் காக்கப்படுதல், கிருபையினால் மீட்கப்படுதல், கிருபையினால் ரட்சிக்கப்படுதல். 2வது மலைக்கு நான் வருகிறேன். ஓரேப் மலை, ஓரேப் மலை சீனாய் மலையின் ஒரு பகுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சீனாய் மலை தொடரிலே ஒரு பகுதிதான் ஓரேப் மலை. அங்கு மோசே ஒரு தரிசனத்தை பெற்றான். நாங்கள் வாசிப்போம் யாத்திராகமம் 3:1. யாத்திராகமம் 3:12. இன்னொருவர் வாசிங்கள் யாத்திராகமம் 17:6. யாத்திராகமம் 3:1-3:2. சீக்கிரமாக வாசிப்போம்.
மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி
தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். வாசிங்க 3:12.
அதற்கு அவர்,
நான் உன்னுடனே இருப்பேன்.
நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள்.
ஓரேப் மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள்.
நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம்.
யாத்திராகமம் 17:6. சீக்கிரமாக இன்னொருவர் எடுத்து வாசித்தால் உதவியாக இருக்கும். யாத்திராகமம் 17:6.
அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் மேல் நிற்பேன்.
போதும். ஓரேப் மலையிலே நல்லா கவனிய, முச்செடியிலே தேவனுடைய தரிசனத்தை மோசே பெற்றான். பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. ஆரம்பத்திலே மோசேக்கு ஒரு தரிசனம் இருந்தது. நல்லா கேளுங்க, சுய தரிசனம். தன் ஜனங்களை எகிப்தியரிடமிருந்து மீட்க வேண்டும் என்று சுய பலத்தை பாவித்து தோல்வி கண்டவன். நல்லா கவனிக்கணும், சுய தரிசனத்தை நிறைவேற்ற சுயபலத்தை பாவித்து தோல்வி கண்டவன். ஆனால் தேவனுடைய தரிசனத்தை முச்செடியிலே கண்டவுடனே அவன் சுயபலமற்றவனாக, நல்லா கேளுங்க, நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலரிலே ஸ்தேவான் செய்கிற பிரசங்கத்திலே ஸ்தேவான் அழகா சொல்லுகிறான், மோசே எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வெரி குட் ஸ்பீக்கர் அவன், நல்ல வாக்கிலே வல்லவன். அப்படிப்பட்டவன் முச்சடிக்கு முன்னால் சொல்லுகிறான், நான் திக்குவாயன், என் உதடுகள் விருத்த சேதனம் இல்லை, எனக்கு போக முடியாது. நல்லா கவனிங்க அருமையான சகோதரனே சகோதரியே, மோசே சுய தரிசனத்தை சுயபலத்தினால் செய்ய முற்பட்ட பொழுது தோல்வி கண்டான். வாக்கில் வல்லவனான அவன் ஒரு எகிப்தியனை கொன்று அந்த பாவத்தை மூடி மறைத்ததினால் வாக்கின் வல்லமையை இழந்து திக்குவாயனாக மாறினான். கர்த்தருக்கு முன்பாக அவன் தன்னுடைய நிலைமையை ஒப்புக்கொள்ளுகிறான், எனக்கு பேச முடியாது, எனக்கு பலமில்லை. ஆனாலும் அந்த தரிசனத்தை பெற்ற பின்பு ஆண்டவர் அவனை பலப்படுத்தி அனுப்புகிற காட்சியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய சுய தரிசனமும் சுய பலமும் அற்பமானது. நீ தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால் வந்து தேவ தரிசனத்தை பெற்று உன் தரிசனம் தேவ தரிசனமாக மாறினால்தான் அங்கு உனக்கு வெற்றியுண்டு, கர்த்தரும் உன்னை பயன்படுத்த முடியும். நீங்க வேதத்தை ஆழமாக வாசித்தால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே ஒரு கோலை பாவித்தான். நீங்க நல்லா வாசிங்க யாத்ராகமத்தில், மோசேயின் கோல், மோசேயின் கோல், மோசேயின் கோல் வரும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அது குறிப்பிட்ட அதிகாரத்துக்கு பிறகு அது தேவனுடைய கோல் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். அதாவது மோசேயுடைய கோலை மோசே தன்னுடைய தேவன் தன்னுடைய கோலாக மாற்றினார். ஆமென். உங்கள் தரிசனம் தேவனுடைய தரிசனமாக மாற வேண்டும், தேவனுடைய தரிசனத்தோடு ஒத்து போக வேண்டும். அப்பொழுதுதான் தேவ தரிசனத்தை பெற்று ஆண்டவருக்காக நீங்கள் காரியங்களை சாதிக்க முடியும். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று முழங்கினார்கள். கிதியோன் ஏந்திய பட்டயம் கர்த்தரின் பட்டயமாக மாறிவிட்டது. ஆமென். உன்னுடைய ஊழியம், உன்னுடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற பிரகாரமாயிருக்க வேண்டும். ஆமென். சுய தரிசனத்தை தேவ தன்னுடைய தரிசனமாக மாற்றி மோசேக்கு அனலை மூட்டி அவர் அந்த முச்சடியின் தரிசனத்தின் பின்பு அவனை அனுப்புகிற காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இந்த தரிசன வாழ்க்கை இருக்க வேண்டும். நீ ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரோடு உறவாடுகிற, ஆண்டவர் உன்னை தலைகீழாக மாற்றுகிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். தமஸ்கு வீதியிலே சவுல் வெளிச்சத்தை கண்டான், தரிசித்தான், தரிசித்தான். ஆண்டவர் கேட்டார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சபையை துன்பப்படுத்தினால் அவரை துன்பப்படுத்துவது போல, சபையின் விசுவாசிகளை துன்பப்படுத்தினால் அவருக்குத்தான் வலிக்கும். அவை கேட்கிற, நீ ஏன் சபையை துன்பப்படுத்துகிறாய்? அந்த தரிசனத்தை பெற்று பார்வையை இழந்து அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறி சுய தரிசனத்தை இழந்து தேவ தரிசனத்துக்கு ஒத்து நடந்தான். ஆமென். ஹலலூயா. அவை அருமையான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவ தரிசனம் இருக்க வேண்டும். அந்த தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஐந்து அதிகாரமும் அவன் ஊழியம் செய்து கொண்டுதான் வருகிறான். முதலாம் அதிகாரமும் ஊழியம், இரண்டாவது அதிகாரம் ஊழியம், மூன்று நாலு அஞ்சு ஆறாவது அதிகாரத்திலே ஒரு தரிசனம் கிடைக்கிறது. நல்லா பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த பின்பு, உலக பிரகாரமான உசியா ராஜா மரித்த பின்பு, உன்னதத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் ராஜாவை நான் கண்டேன். ஆமென். அந்த தரிசனத்தை பார்த்த பொழுது தன் நிலைமையை உணர்ந்தான். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியில் நான் வாழ்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு தகுதி இல்லை. உடனே ஆண்டவர் வந்து அவனுடைய நாவை, தூதன் வந்து அவனுடைய நாவை தொடுகிறார். அவனுடைய ஊழியம் ஆறாம் அதிகாரத்துக்கு பிறகு மகிமையின் ஊழியமாக மாற்றப்படுகிறது. ஆமென். தேவ தரிசனம் உங்களை மாற்றும். அது மோசேயை மாற்றியது, அது சவுலை மாற்றியது, அது ஏசாயாவை மாற்றியது. தேவ தரிசனமுள்ள ஒவ்வொரு விசுவாசியையும் ஆண்டவர் மாற்றி தன் வேலைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். உங்கள் சுயபலன் ஜீரோ, உங்கள் சுய தரிசனம் ஜீரோ, ஆண்டவரை முன்னால் சேர்த்து கொண்டால் அதிலே பிரயோசனம் உண்டு. அவை ஓரே மலை நமக்கு தருகிற படிப்பினை, தேவ தரிசனம் உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மூன்றாவது ஒரு மலையை குறித்து நான் பேச விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே மோரியா மலை,
இந்த மோரியா மலையிலே நடந்த சம்பவத்தை நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:2. ஆதியாகமம் 22:14 நாம் வாசிக்க கேட்போம். சத்தமாக தெளிவாக மற்றும் கேட்கக்கூடியதாக வாசியுங்கள். சீக்கிரமாக.
நீ உன்
புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
அவனை ஒப்புக் கொடுத்து
இந்த காரியத்தை செய்தபடியால்
நான்
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்.
சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும்
பூமியின் மணலை போலவும்
பெருக பண்ணுவேன் என்றும் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
போதும். 22:14 வாசிப்போம்.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான்.
அதனாலே
கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய சரீரம் செத்துவிட்டது. நீ பைபிள வாக்க இதெல்லாம் இருக்க, பைபிள்ல இருக்கு, ரைட். சாராளுடைய கற்பமும் செத்து விட்டது. சாராள் சொல்லுகிறார், நான் கிழவியா இருக்கிறேன், எனக்கு புருஷனிடத்தில் இன்பம் கிடைக்குமோ? கற்பமும் செத்தது, சரீரமும் செத்தது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் சாகவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பலவீனமான அந்த சரீரத்தினாலும் செத்து போன அந்த கற்பத்திலும் இருந்து ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு பின்பு, ஏறக்குறைய 25 வருடங்கள் காத்திருந்து 100வது வயதிலே வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை ஆபிரகாம் பெறுகிறான். நல்ல கவனியம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆனா சில இடங்கள்ல ஆண்டவர் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து வருகிறான். நீங்க பைபிள வாசிக்கா தெரியும், சில இடங்கள்ல வளருகிறான், விசுவாச குறைவு அவனுக்கு வருகிறது. கானானிலே பஞ்சம் வந்த பொழுது எங்கே போனது அவனுடைய விசுவாசம்? எல்லா மிருக ஜீவன்களையும் மனைவியும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போய்விட்டான். எகிப்தின் ராஜா கேட்ட பொழுது உயிருக்கு பயந்து தன் மனைவியை, சகோதரி, ஒரு வகையில் சகோதரி தான், அரை போய் சொன்னான். ஆஃப்லை என்று சொல்லுவார்கள். சில இடங்களிலே லேக் ஆஃப் ஃபெய்த் அவனுக்கு இருக்கிறது. அவன் விசுவாசத்தில் வளர்ந்தான். நல்லா கவனி. ஆபிரகாம் விசுவாசத்தில் வளர்ந்தான். வளர்ந்து 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 விசுவாசத்தின் உச்சகட்டம் இந்த மோரியா மலையில் தான் நடக்கிறது. அநேக நாட்களுக்கு பின்னால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் திருப்பி தனக்கு கேட்கிறார். அந்த இடத்திலே அவன், ஆண்டவர நீர் தந்த ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரையே நான் நேசிக்கிறேன் என்று முழு மனதோடு ஈசாக்கை பலியிட வந்தான். அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த அருமையான சாட்சியை நாங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். இந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் தருகிற பணம், நமக்கு தருகிற பொருள், நமக்கு தருகிற வீடு, நமக்கு தருகிற ஐஸ்வர்யம், நமக்கு தருகிற பிள்ளைகள், நமக்கு தருகிற ஆசீர்வாதம், இதையே கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று உட்கார்ந்து கொண்டு இருக்காமல் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு தந்த பரம ஆண்டவரை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மோரியா மலையிலே ஆபிரகாம் நிரூபித்து காட்டினது அதுதான். முழுமையான அர்ப்பணிப்பு, டோட்டல் சாக்ரிஃபைஸ், டோட்டல் கமிட்மெண்ட், டோட்டல் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆண்டவருக்கு உச்சகட்டத்திலே உண்மையாக இருந்தான். ஆமென். ஆண்டவருக்காக எதையுமே விட்டுக் கொடுக்க ஆயத்தமாக இருந்தான். ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையிலே இந்த மோரியா மலையின் அனுபவம் இருக்க வேண்டும். இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். அவங்களுக்கு அவங்க பிள்ளைகள் தான் விக்கிரகம். சில பேருக்கு பிள்ளை ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்துல பிள்ளையா தான் வச்சிருப்பாங்க. பிள்ளைகளை, மகன் மகளை மிகவும் ஜாக்கிரதை. முதலாவது நீ தேவனை நேசி, பிறகு உன் கணவனை நேசி, மூணாவது உன் பிள்ளைகளை நேசி. மறுபக்கத்தில் பார்த்தால் முதலில் தேவனை நேசி, இரண்டாவது உன் மனைவியை நேசி, மூன்றாவது உன் பிள்ளையை நேசி. ஓர்டரை ஆண்டவர் அழகா வைத்திருக்கிறார். இதை மீறி ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்திலே, கனப்படுத்த வேண்டிய இடத்திலே ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களை வைத்து நாம் கனப்படுத்தினால் அதை ஆண்டவரை கனவீனப்படுத்துவதற்கு சமன். அவை அருமையான சகோதரனே, சகோதரியே, டோட்டல் சாக்ரிஃபைஸ், தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை, கடைசியாக கிடைத்த ஆசீர்வாதத்தையும் விட்டு கொடுத்தது போல. லூக்கா 5 அதிகாரத்திலே பார்க்கிறோம், பேதுரு நடுக்கடலிலே போய் ஒரு படகை ஊழியத்துக்கு கொடுத்தான் இயேசுவுக்கு. அவனுக்கு 2 படகு நிறைய மீன் கிடைத்தது. எல்லாத்தையும் கரையிலே கொண்டு வந்து வைத்துட்டு அந்த வசனம் அழகா சொல்லுது, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான். ஆமென். எனக்கு கடைசியாக கிடைத்த ஆசீர்வாதமும் தேவையில்லை, ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் தான் எனக்கு தேவை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவது தேவனை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு தருகிற போதனை என்ன? உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முன் சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. த கிரேட் கமாண்ட்மெண்ட். அருமையான சகோதரனே, சகோதரியே, மோரியா மலையின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விடுவது, ஆண்டவருக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தை நேசிக்காமல் ஆண்டவரை நேசிக்கிற அந்த அனுபவம். ஆகவேதான் தாவீதுக்கு தேவன் சொன்னார், அந்த மோரியா மலையிலே என்னுடைய எருசலேம் தேவாலயத்தை நீ கட்ட வேண்டும். ஆமென். நீங்க பைபிளை வாசித்தா தெரியும், இதே இடத்தில் தான் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக மோசேக்கு, மன்னிக்கும், தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் சீனாய் மலை. சீனாய் மலையை நீங்கள் பார்க்கும் பொழுது கார்முகில் வந்து அந்த மலையின் மேல் இறங்கிட்டு அது அக்கினியாய் ஜொலித்தது. மோசே கீழே இறங்கி வந்து மலையை சுற்றி ஒரு எல்லையை போட்டான். எல்லையை தாண்டி யாரும் வரக்கூடாது. மனிதரோ மிருகமோ மிருக ஜீவனோ வந்து தொட்டால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். செய்கையில் மாத்திரமல்ல, உள்ளத்திலும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த சீனாய் மலையின் அனுபவம் நம் எல்லாருக்கும் வர வேண்டும். சீனாய் மலையிலே ஷெகினா மகிமை இறங்கியது, அவருடைய மாட்சிமை இறங்கியது, அவருடைய பிரசன்னம் இறங்கியது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே மோசே போனான். ஆமென். நீயும் போக வேண்டும். மோசே போனான் என்று நீ வாசித்து இருக்க கூடாது, நீயும் அந்த ஷெகினா மகிமையின் அனுபவத்தை பெற வேண்டும் என்று நம் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தின் மகிமை, அந்த ஷெகினா மகிமை, இது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்கு நாலு படிகள் இருக்குது, நல்லா கேளுங்க. நாலு ஸ்டெப்ஸா கடந்து போகணும். முதலாவது அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவன் பிறக்கும் பொழுது அவனுடைய பெயர் உலகத்தில் உள்ள பதிவு புத்தகத்தில் பதிவது போல, அவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் பரலோகத்தில் பதியப்பட வேண்டும். இது முதலாவது அனுபவம். இரண்டாவது, அவன் ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய நீதி, ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து இயேசுவோடு மறித்து உயிர்த்தெழுகிற அந்த அனுபவம். ஞானஸ்நானத்துக்கு, தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது, இந்த மகிமையின் அபிஷேகம், இந்த ஷெகினா மகிமைக்குள் செல்லுகிற இந்த அபிஷேகத்தின் அனுபவத்தை அவன் பெற வேண்டும். நாலாவது, அவன் கடவுளுடைய சித்தத்தை மாத்திரம் இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். தேவன் என்னத்தை விரும்புகிறாரோ அதை மாத்திரம் அவன் இந்த உலகத்தில் செய்தால்தான் அவனுக்கு பரலோகத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஆகவே சீனாய் மலை நமக்கு தருகிற அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். யாத்ராகமம் 19:3, யாத்ராகமம் 24:16 வசனத்தை வாசிப்போம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான்.
கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு,
கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு. நல்லா கவனி, ஆண்டவர் பிரசன்னம் அங்கிருந்தது. கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு
யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும்.
நீ போதும், அடுத்தது வாசிப்போம். 24:16,
சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது.
கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது.
மேகம்
ஆறு நாள் அதை மூடி இருந்தது. ஏழாம் நாளிலே மேகத்தின் நடுவில் இருந்து அவர் மோசேயை கூப்பிட்டார். பாத்தீங்க, கூப்பிட்டார். அடுத்தது என்ன?
மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு
ஏறி போனான். சரி, இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் அந்த மாட்சிமை மகிமை பிரசன்னம் ஷெகினா மகிமையை மோசே அனுபவத்துக்குள்ளாக மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்த பொழுது அவனுடைய முகத்தை யாருமே பார்க்க முடியாமல் இருந்ததை நாம் காண்கிறோம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். நான் சொல்கிறதை கவனமா கவனிங்க. பழைய ஏற்பாடு இந்த பக்கத்தில் இருக்கிறது, புதிய ஏற்பாடு இந்த பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அல்ல, தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் வெளியே வந்திருக்கிறோம். ஆமேன். 1 கொரிந்தியர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் மோசேயின் ஊடாக சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அது பழைய ஏற்பாடு. நிழல் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் எல்லாரும் தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து, தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து, தேவனோடு உடன்படிக்கை செய்து, தேவனோடு ஆண்டவரோடு மறித்து உயிர்த்தெழுகிற அந்த அனுபவத்திலே, பழைய மனிதன் மறித்து புதிய மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த அனுபவத்திலே நாங்கள் ஞானஸ்நானம் பெற்றோம். பழைய ஏற்பாட்டிலே சீனாய் மலையிலே ஷெகினா மகிமை இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து நம்மை சீனாய் மலையாக மாற்றி நமக்குள்ளே இறங்குகிறது. ஆமென். இதைதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அனுபவமாக நான் கொண்டு வர வேண்டும். அபிஷேகம் பெற்றவனுடைய வாழ்க்கைக்கும் அபிஷேகம் இல்லாத ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அபிஷேகம் உள்ளவன் இங்கு இருக்கிற பேனா, அபிஷேகம் இல்லாதவன் இங்கு இல்லாத பேனா, அவ்வளவுதான். எழுதுவான், பதியாது. பிரசங்கம் செய்வான், அந்த நேரம் பதியும். அப்புறம் அபிஷேகம் பெற்றவன் பிரசங்கம் செய்யும் பொழுது வருஷக்கணக்காக உள்ளத்தில் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு நல்ல உதாரணத்தை இப்பொழுது வேதத்திலிருந்து தரப்போகிறேன். 40 நாள் வந்து சத்தம் போட்டான். 40 நாள், 80 முறை, காலையிலும் மாலையிலும். கோலியாத் பெரிய பூதம் மாதிரி, அரக்கன் மாதிரி ராட்சசன் வந்து, உங்களில் யாராவது என்னிடத்தில் வர முடியுமா? நான் வென்றால் நீங்கள் அடிமை, நீங்கள் வென்றால் நானும் என் ஜனமும் அடிமை. 40 நாள் கூவினான், 80 முறை கூவினான். இஸ்ரவேலர்கள், இஸ்ரவேல் ராணுவம், சவுல் எல்லாம் பயந்து ஓடினாங்க 40 நாளும். நல்லா கவனிங்க, சவுலுக்கு ஆண்டவரோட தொடர்பே அறந்துட்டு, முகம் கொடுக்கவே முடியல, ஒரே ஓட்டம். எல்லாரும் பயந்து கலங்கி ஓடினாங்கன்னு பைபிள் அழகா எழுதியிருக்கு. ஆனால் அபிஷேகத்தை பெற்ற தாவீது, நல்லா கவனிங்க, அபிஷேகத்தை பெற்ற தாவீது, தாவீது தன் வீட்டிலே சாமுவேலால் அபிஷேகம் செய்யப்பட்டான். யூதாவிலே எருசலேமிலே அபிஷேகம், 2வது முறை அபிஷேகம் செய்யப்பட்டான். தாவீது ஹிஸ்டரியை நான் சொல்ல, 3வது சமஸ்த இஸ்ரவேல் மேலும் வட தென் 2 ராஜ்யங்களுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்றான். 3 அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கு. அந்த 1வது அபிஷேகம் அவனுக்குள் இருந்தபடியினால் 40 நாள் செய்ய முடியாத வேலையை ஒரு 10 செகண்ட்ல செய்து முடிச்சுட்டு போயிட்டான். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம் சாதாரண கற்கள், கூழாங்கற்களை பாவித்து அபிஷேகத்தினால் நிரம்பி வீழ்த்தினான். இதை நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, அபிஷேகம் இல்லாதவர்கள் ஒரு காரியத்தை முடிக்க கஷ்டப்படுவாங்க, அவிசுவாசிகள் ஒரு காரியத்தை முடிக்க கஷ்டப்படுவாங்க, அபிஷேகம் பெற்றவன் அதை இலகுவாக முடித்து விட்டு போவான். உன் குடும்பத்தில அவிசுவாசிகள் இருக்கலாம், வீட்டு குடும்பத்தில் பிரச்சனை வந்தனா அது பெரிய தொடர்கதையா போகும். அதில் அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி இருப்பானேயானால் அந்த தொடர்கதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தீர்த்து விடுவான். ஆமென். உன் தொழில் ஸ்தாபனத்திலே பிரச்சனைகள் வெடிக்கலாம், அவிசுவாசங்கள் நிரம்பி இருக்கலாம், அதிலே அபிஷேகம் பெற்றோருவன் தாவீதை போல இருந்தால் அவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான். இதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சீனாய் மலையின் அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இதிலெல்லாம் சும்மா கதைகளாக எழுதப்படவில்லை, கதை அல்ல, கதை நினைச்சிடாங்க, சண்டே ஸ்கூல் பிள்ளை கதைன்னு சொல்லி படிச்சு கொடுத்துறாங்க. இது உண்மையான சம்பவம், உண்மையான சம்பவம், சரித்திர சான்றுகள் உண்டு. அந்த சம்பவங்கள் நம் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற வேண்டும். சும்மா பைபிளை பார்த்துட்டு சீனாய் மலை, பைபிளை பார்த்துட்டு ஓரேப் மலை, பைபிளை பார்த்துட்டு மோரியா மலை, பைபிளை பார்த்துட்டு ஓரேப் மலை, இப்படி பார்த்து சும்மா அதெல்லாம் சரி வர, அதை எடுத்து அந்த அனுபவங்களை உன் வாழ்க்கையிலே அனுபவித்து கர்த்தரை ருசிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற மலை என்னவென்றால் கர்மேல் மலை. கர்மேல் மலை, அங்கு பெரிய போராட்டம், ஸ்பிரிச்சுவல் பெட்டில், ஸ்பிரிச்சுவல் பெட்டில். அதிலே எலியா எப்படி வெற்றி பெற்றான் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம், 1 ராஜாக்கள் 18:19. 1 ராஜாக்கள் 18:29. சீக்கிரம் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 18:19.
இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும், யெசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வா, ஆட்களை அனுப்பும் என்றான்.
29.
மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரமட்டும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் புறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை.
சரி, 18:36 வரைக்கும் வாசிப்போம் சுருக்கமாக.
18:36-38.
அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்கள் இருந்த தண்ணீரை இணக்கி போட்டது.
போதும், ஒரு பக்கம் மெஜாரிட்டி, இன்னொரு பக்கம் மைனாரிட்டி. 450 பேர் அந்த பக்கம், ஒரு தனி மனிதனாக எலியா இந்த பக்கம். இன்னைக்கு சில பேரை பாத்துருங்க, கூட்டங்கள்ல கையை உயர்த்த சொன்னா இப்படி பாப்பாங்க. கூட யார் உயர்த்தினாங்க அவங்களோட சேர்ந்து அவங்களும் உயர்த்திடுவாங்க. மெஜாரிட்டி எல்லாம் உயர்த்தினாங்க, நானும் உயர்த்தினேன். எலியா அப்படி இல்லை, அவன் மைனாரிட்டியாகத்தான் நின்றான். சரியா? தேவனுக்காக நின்றான். தேவனே, நீர் என்னை அனுப்பினவர் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரர் என்றும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கும் படிக்கு ஒரு சவாலாக வைராக்கியத்தோடு தாகத்தோடு அவன் அந்த மலைக்கு வருகிறான். ஒரு பக்கத்திலே விக்கிரங்களை வணங்குற 450 பேர், இன்னொரு பக்கத்திலே ஜீவனுள்ள தேவனை வணங்குற எலியா நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பலிபீடத்தை செப்பனிட்டு கோத்திரத்தின்படி 12 கற்களை அடுக்கி வாய்க்கால்களை வெட்டி விறகுகளை அடுக்கி அதுக்கு மேல தண்ணீரை குடகுடமாய் ஊற்றி எல்லாரும் முடித்து பார்க்கிறார். என்னடா நடக்க போகுது? அந்த தண்ணீர் ஈரமான விறகை அவருடைய பக்தி வைராக்கியம் பட்சித்தது, தேவனுடைய அக்கினியும் இறங்கி பட்சித்தது. ஹலலூயா! அருமையான சகோதரனே, சகோதரியே, மெஜாரிட்டி ஒரு பக்கம் இருக்கிறது என்று பார்த்து நீ தேவனை மறுதளிக்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் மெஜாரிட்டி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நீ தேவனுக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம், எலியா காண்பித்தது கர்த்தரை குறித்த வைராக்கியம். கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்தும் கர்த்தருடைய சபையை குறித்தும் உனக்கு ஒரு வாஞ்சை, உனக்கு ஒரு தாகம், உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இதைதான் கர்மேல் மலை நமக்கு போதிக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, சில பேருக்கு ரட்சிக்கப்பட்ட நாளில் மட்டும்தான் இந்த வைராக்கியமும் வாஞ்சையும் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவனோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா எனக்கு அது மிகவும் சந்தோஷமான காரியம். நேரத்தோட சேர்ச்சுக்கு வருவாங்க, பாஸ்டர் வந்து கேட்பாங்க, என்ன செய்யணும் பாஸ்டர், அது செய்யவா, இது செய்யவா, இது செய்யவா? ஓகே, 5 வருஷத்துக்கு பிறகு, 10 வருஷத்துக்கு பிறகு அதே நபரை பார்த்தால் அவர் வித்தியாசமா இருப்பார். என்னடா பக்தி வைராக்கியம் குறைஞ்சி, வாஞ்சை குறைந்து, தாகம் குறைஞ்சி அப்படியே பின்னுக்கு போயிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இதைத்தான் எபேசு சபைக்காண்டவர் சொன்னார், உன் கிரியைகள் நல்லது, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஆதி அன்பை இழந்து விட்டாய். அந்த அன்போடு நீ காரியங்களை என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை ஆதி அன்போடு செய்வாயாக. ஆமேன். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வைராக்கியம், இந்த தாகம் நமக்கு இருக்கும். ஆண்டவரை குறித்து ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் வாழப்போகிறேன், ஆண்டவருக்காக நான் சாட்சியாக ஜீவிக்க போகிறேன். நல்லா கவனிங்க, நான் அரசாங்க கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்தேன். ஊழியத்துக்கு வர முத கட்டிட பொருட்கள் கூட்டுத்தான். அந்த ஆபீஸ்ல 48 சிங்களவர்கள், நான் ஒரு தமிழன், ஒரு முஸ்லீம் சகோதரி வேலை செய்தார். அப்ப அங்க ஆபீஸ்ல நிறைய பேப்பர் இருக்கும். நல்லா கவனிங்க, பேப்பர் போல் பாயிண்ட் பென்னெல்லாம் அங்க உள்ள ஆக்கள் தூக்கிட்டு போயிருவாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தெரியுதான அரசாங்க சொத்துக்களை சூறையாடுறது. அப்படி 2-3 பேப்பரை தூக்கி பேக்ல போடுவாங்க, பேனைய போடுவாங்க, போயிடும். அந்த ஆபீஸ்ல ஒரே ஒரு சகோதரி எந்த ஒரு பெண்ணையோ பேப்பரையோ தூக்க மாட்டா. அப்ப நான் கேட்டேன், அவ பார்த்து எல்லாரும் எடுத்துட்டு போறாங்க, நீ எடுத்துட்டு போக வேண்டியது தானே. அவள் எனக்கு சொன்ன பதில், நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்தவள், என் சபையில் என் பாஸ்டர் எனக்கு போதித்திருக்கிறார். பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, பிறருக்குரிய பொருளை அவருடைய அனுமதியின்றி கொண்டு செல்லக்கூடாது. இதுதான் இந்த வைராக்கிய வாழ்க்கையை தான் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு வரப்போறார், உண்மைதான், அது வருங்காலம். நிகழ்காலத்தில் நீ எப்படி வாழ்கிறாய்? இந்த பிரசங்கத்தை ஒரு இடத்துல செய்த பொழுது அங்க ஒரு சகோதரன் இருந்தார், இதே மாதிரி வேலை செய்கிற ஒரு சகோதரன். அவர் ஆபீஸ்ல போயிட்டு இந்த வாட்டர் பாட்டில், தண்ணீர் போட்டில பேகத்திலிருந்து 2-3 போட்டில போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா வீட்டுல வாட்டர் எடுத்தா அந்த டெக்ஸ் பில் கூடுன்னு சொல்லி இலங்கையில அவர் தண்ணி போத்தல பேக்ல போட்டுட்டு பஸ்ஸுக்கு தெரியாம போறது. இந்த பிரசங்கத்தை நான் செய்த பொழுது முடிவு ஜெபத்தில் அந்த சகோதரன் வந்தார், பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நானும் செய்திருக்கிறேன்,
இப்பவும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். என்னுடைய ஆபீஸ்லே ஃப்ரீயாக கொடுக்கிற தண்ணி போட்டலை நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். நான் மனம் திரும்ப வேண்டும். ஜெபிங்க பாஸ்டர். அப்ப நான் சொன்னேன், சரி தம்பி, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நீ மனஸ்தாபப்படுகிறாய், உன்னுடைய நிலைமை நல்ல காரியம், ஆனால் மனம் திரும்புதலும் வேண்டும். மனஸ்தாபம் வேறு, மனம் திரும்புதல் வேறு. கவனமா இருங்க, ரெண்டையும் குழப்ப கூடாது. யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன், மனஸ்தாபப்பட்டான். இயேசுவிடம் திரும்பி வரவில்லை, தானே ஆசாரியரிடத்தில் திரும்பி போனான். அதுதான் அவருடைய பிள்ளையான ரூட், ரைட். பேதுரு தவறுவிட்டான், மனஸ்தாபப்பட்டான், மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து விட்டான். ஆமென். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நான் சொன்னேன், தம்பி, இந்த பலிபீடத்துல வந்து மனஸ்தாபப்படுறது சரி, நீ மனம் திரும்ப வேணும். எப்படி பாஸ்டர் மனம் திரும்ப? நீ போய் உன் பொஸ்ஸுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். செய்வீங்களா? நீங்க செய்வீங்களா? அந்த தம்பி போனான், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து பாஸ் கிட்ட போயிட்டு சொன்னான், சார் மன்னிச்சு கொள்ளுங்க, ஆபீஸ் யூஸுக்கு வைக்கிற வாட்டர் பாட்டில் எல்லாம் நான் தூக்கிட்டு வீட்டுக்கு போறேன், என்ன மன்னிச்சிருங்க. அவன் தன் நிலைமையை உணர்ந்ததை பார்த்த அந்த பாஸ் எஜமான் சொன்னார், சரி நான் உன்னை மன்னிக்கிறேன், இனிமேல் நீ ஒரே ஒரு பட்டில் மாத்திரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ, ஃப்ரீயா தர்றேன், வேற கூட தூக்கிட்டு போயிடாது. இதை மனம் திரும்புதல் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த பிரசங்கத்தை நோர்வேல செய்த பொழுது ஒருத்தர் சொன்னார், இங்கேயும் அப்படித்தான் பாச, பேக்கர்ல இருந்து பானெல்லாம் தூக்கி போட்டு வீட்டுக்கு கொண்டு போறேன். அப்ப நாங்கள் இலங்கையில மட்டும் எல்லா இடமும் நடக்குது போல இது. சரி, மனஸ்தாபம் அல்ல, மனம் திரும்புதல் வேண்டும். ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து இந்த உலகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மக்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், அவிசுவாசிகள், கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மெஜாரிட்டி தான், நாங்க மைனாரிட்டி தான். இலங்கையில கிறிஸ்தவர்கள் 7%, நல்லா கவனிங்க, அதுல 6% கத்தோலிக்கர்கள், ஒரே ஒரு வீதம் தான் கிறிஸ்தவர்கள். அதுல உண்மையான ஆடுகள் எத்தனைன்னு எனக்கு தெரியல. அப்ப நாங்க மைனாரிட்டி தான். மைனாரிட்டியாக இருந்தாலும் எலியாவை போல் எழும்பி பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது கர்மேல் மலை நமக்கு போதிப்பது, ஆண்டவரை குறித்த வைராக்கியம் நம் தேவனை நம் வாழ்க்கையிலே வெளியே காண்பிக்க வேண்டும். ஆமேன். பாருங்க, பாபிலோன்ல 14 அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தான் நேபுகாத்நேச்சார். யார? தானியேல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவங்கெல்லாம் 14 படி எங்கள் அம்மா அப்பாவை கொன்று, நல்லா கவனிங்க, எருசலேமை எரித்து அங்குள்ள பாத்திரங்களை எல்லாம் எடுத்து இவங்களையும் பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்ப இவங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் நேபுகாத்நேச்சார் மேல. ஆனால் 14 அவனோட பெற்றோர் கற்றுக் கொடுத்த விசுவாசம் தொய்ந்து போகவில்லை, சுருங்கி போகவில்லை. வாலிபர்களாக வந்த பொழுது அவர்கள் நிமிர்ந்து நின்றார்கள் விசுவாசத்துக்காக. ஹல்லேலூயா. தானியேல் தான் சிங்கக்கவியில் போடப்படுவது என்றே அறிந்தும் தெரிந்தும் வளமை போல முழங்கால் படியிட்டு எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினான். அவன் சிங்கத்தை பார்க்கவில்லை, சிங்கத்தை படைத்த ஆண்டவரை தான் பார்த்தான். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதே, சூழ்நிலையிலே வெற்றி தருகிற ஆண்டவரை நோக்கி நீ பார்க்க வேண்டும். சில பேர் சூழ்நிலையை பார்த்தே பயந்து போயிடுவான் மென்டலா. சூழ்நிலையை பார்க்க கூடாது, சூழ்நிலையில் வெற்றி தருகிற ஆண்டவரைத்தான் நாம் பார்க்க வேண்டும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மைனாரிட்டி, நல்லா மைனாரிட்டி, 3 தான், மற்ற எல்லாம் விழுந்து வணங்கினான். இவங்க சொன்னார்கள், நேபுகாத்நேச்சாரே பேரை சொல்லியே கூப்பிடுறான், இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 14 நாங்கள் கற்றுக்கொண்ட கற்பனைகள் என்ன என்று, உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை விக்கிரத்தை உண்டாக்க வேண்டாம், செய்யாத அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அந்த கற்பனை அவங்களோட உள்ளத்தில் இருந்துச்சு. எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும், விடுவிக்காமல் நாங்கள் சாம்பலாய் எரிந்து போனாலும் நீர் நிற்பாட்டின் இந்த சிலைகளை வணங்கப் போவதில்லை. இந்த சாட்சியின் வாழ்க்கை, நல்லா கவனிங்க, இந்த சாட்சியின் வாழ்க்கை, எலியாவின் ஆவி, தானியேலின் ஆவி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய ஆவி உங்களுக்குள் வர வேண்டும். ஆமேன். உலகம் நம்மை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். ஆமேன். இலங்கையிலே ஒரு காலத்திலே, நல்லா கேளுங்க, பெந்தேகோஸ்தேக்காரர்களை தான் வேலைக்கு எடுப்பார்கள், இந்துக்களோ பௌத்தர்களோ முஸ்லிம்களோ. நீங்க பெந்தேகோஸ்தா வாங்க வேலை தான். ஏன்னா பெந்தேகோஸ்தேக்காரன் என்ன செய்ய மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், களவெடுக்க மாட்டான். அந்த காலத்திலே நான் சிறுவனாக இருந்த பொழுது அந்த சாட்சி கொடிகட்டி இலங்கையில் பறந்தது. இன்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க, எந்த நிலைமையில் இருக்கிறோம். ரைட். அடுத்ததாக கர்மேல் மலை நமக்கு தருவது வைராக்கிய மலை. இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் மலைகளுக்கு நான் போக போகிறேன். ஐந்து மலை சொல்லிட்டேன், ரைட். இப்ப நீங்க தான் எனக்கு ரிப்பீட் ரிவர்ஸ்ல போயிட்டு கேட்க போறேன். முதலாவது மலை என்ன மலை? எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த பைபிள் நோட்ஸ் எழுதுறவங்க லேசா சொல்லுவீங்க, எழுதாதவங்க தான் சொல்லணும். அரராக் மலை, கிருபை, கிருபையின் மலை. ரெண்டாவது ஓரேப் மலை, தரிசனம், தரிசன மலை, தரிசன வாழ்க்கை. மூன்றாவது மோரியா மலை, முழுமையான அர்ப்பணிப்பு, டோட்டல் சக்ரிஃபைஸ். நாலாவது சீனாய் மலை, அபிஷேகம், அபிஷேக வாழ்க்கை. ஐந்தாவது கர்மேல் மலை, வைராக்கியம், தாகம், வாஞ்சை, சாட்சியின் ஜீவியம். ரைட். இப்ப புதிய ஏற்பாட்டுல ஐந்து மலைகளுக்கு நான் வரப்போகிறேன். முதலாவது சோதனையின் மலை. நல்லா கேளுங்க, சோதனையின் மலை. வாசிப்போம் மத்தேயு 4:8. மறுபடியும் பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய்
உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து,
வாசிங்க,
நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
நீங்க நல்லா கவனிக்கணும், ஆவியானவர் நம்மை உன்னதத்துக்கு கொண்டு போவார், உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார் என்றெல்லாம் நாம் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். நல்ல காரியம், நான் அதை வரவேற்கிறேன். அந்த அனுபவங்கள் நல்லது. ஆனால் மத்தேயு 4:3 முதலாம் வசனம் சொல்லுகிறது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இயேசு யாரால் கொண்டு போகப்பட்டார்? யாரால் கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நல்லா கவனிக்கணும் வசனத்தை, ஆவியானவர் நம்மை உன்னதத்துக்கும் கொண்டு போவார், ஆவியானவர் நம்மை வனாந்தரத்துக்கும் கொண்டு போவார். ஹல்லேலூயா, இதுதான் சத்தியம். இப்படி இல்ல, இப்படியும் போகத்தான் வேணும். இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் வனாந்தரத்தில் வழி நடத்தினார் அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? அவங்க பெறப்போவது கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அல்ல முக்கியம், அந்த தேசத்தை கொடுக்க போகிற ஆண்டவரை சரியாக அறிந்து தெரிந்து புரிந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கத்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழி. என்னது, தண்ணீர் கொடுத்தார், தாகத்துக்கு தண்ணீர், அப்பத்துக்கு மன்னா கொடுத்தார், இறைச்சிக்கு காடை கொடுத்தார், கண்மலையை பிளந்தார், அக்னி ஸ்தம்பமாக இரவிலே வெளிச்சம் கொடுத்தார், மேகஸ்தம்பமாக பகலிலே நிழல் கொடுத்தார், தூதன் வழிகாட்டினான், வழியில்லாத வனாந்தரத்திலே அவரே வழிகாட்டி சென்றார், எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து இஸ்ரவேலர்கள் அவரை ருசிக்கும்படி செய்தார். ஆமேன். இதுதான் நம்ம வாழ்க்கையில அனுபவம். இன்னைக்கு சிலர் பார்த்து, இயேசு உனக்கு யார்? உடனே சொல்லுவாங்க, இயேசு எனக்கு ரட்சகர், அவ்வளவுதான். இயேசு எனக்கு ரட்சகர், இயேசு எனக்கு ஆண்டவர், இயேசு எனக்கு மீட்பர், இயேசு எனக்கு கண்மலை, இயேசு என்னுடைய மணவாளன், இயேசு என்னுடைய வரப்போகிற ராஜா, இயேசு திராட்சை செடி, நான் கொடி. இப்படி நம்முடைய முழு அனுபவங்களை நாம் ருசி பார்க்க வேண்டும், சரியா? அப்ப ஆவியானவர் உன்னதத்துக்கும் கொண்டு செல்வார், வனாந்தரத்துக்கும் கொண்டு செல்வார். பிசாசானவன் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், ஆவியானவர் கொண்டு போகல, இது பிசாசு, ரைட். பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் காரியங்களை கண்களின் இச்சையூடாக அவருக்கு காண்பித்து தன்னை விழுந்து வணங்கும்படி செய்தான். இயேசுவோ சோதனையில் ஜெயம் பெற்றார். எப்படி ஜெயம் பெற்றார்? தேவனுடைய வசனத்தை பாவித்து ஜெயம் பெற்றார். ஆமென். வசனத்தை பாவித்து ஜெயம் பெற்றார். இயேசுவுக்கே சோதனை வருமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் உண்டு. கடலில் அலைகள் உண்டுதான், அலை இல்லாத கடல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட சோதனைகள், வேதனைகள், கவலை, கஷ்டம் வரலாம். ஆனால் அந்த சோதனையில நீ ஜெயம் பெறுகிறவனாயிருக்க வேண்டும். ஆமென். எதை பாவித்து? வசனத்தை பாவித்து, வாக்கு தத்தங்களை பாவித்து நீ ஜெயம் பெறுகிற ஒரு விசுவாசியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனையில் அகப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஆமென். எப்படிப்பட்ட ஆண்டவர்! சோதனையில் அகப்படுகிற உங்களுக்கு, உங்களை தனியா விடாமல் உங்களுக்கு உதவி செய்து மீட்க வல்லவராயிருக்கின்றார். எபிரேயர் 2:18, அப்படியான ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது சோதனையைக் கண்டு ஓடக்கூடாது, சோதனைக்குள்ளே முகம் கொடுத்து அதனூடாக வந்து வெற்றி பெற வேண்டும். ஆமென். சில பேரை பார்த்திருக்கிறேன், எங்கேயாவது பிரச்சனை நடந்தா இருந்து ஒரே ஓட்டம், ஓடின பிறகு அவரை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டு அவர் சொல்லுவார், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு அது என்ன நடந்ததுன்னே தெரியாதுன்னு ஒதுங்கிடுவார். ஏன் பயப்படணும், என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு உலகத்தில் இருப்போம், நமக்குள் இருப்பவர் பெரியவர். பிரச்சனையை கண்டு ஓடாதீங்க, பிரச்சனை தீர்க்க பழகுங்க. நிறைய பேர் பிரச்சனையை கண்டு ஓடுறது, அதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பிரச்சனை கூடாக சென்று வெற்றி பெற அழைக்கிறார். சரி, நானும் இன்னொரு பிரதர் இங்க நிக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்களேன். நானும் ஒரு பிரதரும், சரியா, நாங்க ரெண்டு பேரும் ஜெபிக்கிறோம். எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பிரச்சனை, சோதனை. அந்த பிரதர் என்ன ஜெபிக்கிறாருன்னா, சோதனையே வேண்டாம் ஆண்டவரே, சோதனையிலிருந்து என்ன விடுவியும் 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 விடியும். உபவாசம் தான் போகுது. ஆண்டவர் அவருடைய அழுகையை பார்த்து, அவருடைய பசியையும் பார்த்து சோதனையிலிருந்து அவரை வெளியே அனுப்பிட்டார். நீ சோதனை உனக்கு வேணாப்பா. நான் எப்படி ஜெபிக்கிறேன்னா, உதாரணத்துக்கு, ஆண்டவரே சோதனை வருது, ஆண்டவரே அதன் கூடாக செல்ல எனக்கு பலனை தாரும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சோதனையை கண்டு நான் ஓட விரும்பல. நீ எனக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறேன், ரட்சிப்பு என்கிற தலைசீரா, நீதி என்கிற மார்க்கவசம், விசுவாசம் என்கிற கேடகம், வேதவசனம் என்கிற பட்டயம், சமாதானம், சுவிசேஷம் என்கிற பாதரட்சை, சத்தியம் என்கிற கச்சை, இத்தனை ஆயுத அணிகலன்களை தந்த பின்பு நான் ஏன் ஆண்டவரை ஓட வேண்டும், ஏன் ஓட வேண்டும், நான் உள்ளே செல்ல விரும்புகிறேன். ரைட், நான் உள்ள போயிட்டு வெளியில வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, யார் வல்லமையுள்ள கிறிஸ்தவன்? பிரச்சனை கண்டு ஓடுனானே அவனா? சவுல் பிரச்சனையை கண்டு ஓடுனா, தாவீது பிரச்சனை உள்ளதால போயிட்டு வெற்றி பெற்றான். ரைட், பிரச்சனைக்குள்ளாக போயிட்டு வந்தவன் தான் வல்லமையான கிறிஸ்தவன். அவன் தான் மற்றவங்களுக்கு கவுன்சில் கொடுக்க, கவுன்சிலிங் செய்ய முடியும். நீ பிரச்சனைகளுக்கு போகாம மற்றவங்களுக்கு உபதேசம் செய்ய போவாது. ரைட், அதுக்கு போய் வெற்றி பெற்றவனுக்குத்தான் மற்றவனுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும். ஆமென். ஆகவே இயேசு சோதனையில் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? வசனத்தை பாவித்து வெற்றி பெற்றார். அப்படி என்றால் இந்த வசனம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஹலோ ஹலோ, வசனம் சபை மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு வாசிக்கிறவர்கள் அநேகர், தியானிக்கிறவர்கள் அநேகர், பிரசங்கிக்கிறவர் அநேகர், வியாக்கியானம் செய்கிறவர் அநேகர், விமரிசிப்பவர் அநேகர், ஆராய்ச்சி செய்பவர் அநேகர், வசனத்தை வாசித்து அதன்படி நடப்பவர்கள் சிலர் சொற்பம். நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்று பார்க்க, உன்னை ஆராய்ந்து பார். வேத வசனத்தின்படி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வசனம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சோதனையிலே நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நல்லா கவனிங்க, நான் ஒரு உதாரணம் தருகிறேன். ஒரு ஸ்கூல் மாஸ்டர் கிளாஸ்ல படிச்சு கொடுக்கிறார், மேக்ஸ் படிச்சு கொடுக்கிறார். ஒன்றும் ஒன்றும் ரெண்டு, ரெண்டும் ரெண்டும் நாலு, பிள்ளைகளெல்லாம் படிக்குது. இந்த மேத்ஸ் பாடத்தை நான் படிச்சு கொடுத்துட்டு, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சி பிளஸ் டி எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு டெஸ்ட் வருது. டெஸ்ட் வந்தாலும் ஒரு தனி மேசையும் தனி நாற்காலையும் கிட்ட கிட்ட இருக்கே. டெஸ்ட்னா அப்படித்தானே, சோதனைனா அப்படிதான். டெஸ்ட் நேரம் அவர் வந்து சொல்லி கொடுப்பாரா? மாஸ்டர் வந்து சொல்லி கொடுப்பாரா? அவர் படித்து கொடுத்ததை நீ என்ன செய்யணும்? டெஸ்ட்ல பாவிக்க வேண்டும். நல்லா விளங்க, கிட்ட வந்து நான் அன்னைக்கு படிச்சு கொடுத்தேன் தானே, இப்ப சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுப்பாரா? சொல்லி தரவே மாட்டார். கிட்ட வருவார், பாப்பார், அப்படியே போயிருவார் அடுத்த டெஸ்க்கு. அது என்ன அர்த்தம்னா, மாஸ்டர் படிச்சு கொடுத்ததை நீ அப்பியாசிக்க வேண்டும், அப்பதான் டெஸ்ட்ல நீ வெற்றி பெறுவாய். அதே மாதிரி வசனத்தை படிக்கின்ற நீ வாழ்க்கையில் பாவிக்க வேண்டும். ஆமென். வசனத்தெல்லாம் படிக்கிற நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உன் வாழ்க்கையில் சோதனை, கஷ்டம், வேதனை வரும் பொழுது அந்த வசனத்தை பாவித்து நீ வெற்றி பெறுகிறாயா? அம்மேன், ஹல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை வாசித்து உங்களை விளங்கப்படுத்துகிறேன். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். நல்லா கவனிங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த யார் ஜீவ கிரீடத்தை பெறுவான்? நீங்க தான் சொல்லணும், யார் ஜீவ கிரீடத்தை பெறுவான்? சோதனை சகிக்கிறோம் பாக்கியவன், அவ்வளவுதான். அவனுக்கு ஜீவ கிரீடம், வெரி குட், உத்தமன் என்று நிரூபிக்கிறவனுக்கு தான் ஜீவ கிரீடம். ஆமென். விளங்குச்சா உங்களுக்கு? உத்தமன் என்று நீ உன் சோதனையிலே நிரூபிக்க வேண்டும். சில பேருக்கு வாழ்க்கையில சோதனை வந்தோடனே அவங்களோட தந்திரங்கள், மந்திரங்கள், ஜில்மால எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டு சாட்சி சொல்ற, கத்தரனை வெளியே கொண்டு வந்து விட்டார். ஹல்லேலூயா. இது டூப் சாட்சி, இது டூப். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்பினார். நல்லா கவனிங்க, அவன் தேவாவியை அடக்கி சுய ஆவியை பாவித்து தர்சிசுக்கு போனான். கஷ்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, வேதனை வந்தது. யோனா கீழ்படியாததனால் வேதனை. யோபு உத்தமனாய் வாழ்ந்தும் அவனுக்கும் பிரச்சனை தான். அப்ப நீ உன்னை கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீ யோனாவை போல் நீ நடந்து விட்டு யோபை போல் கஷ்டப்படுகிறேன் என்று சபையில வந்து சாட்சி சொல்லக்கூடாது. இப்ப நான் சொல்ற உதாரணம் நல்லா விளங்கணும். சில பேர் தாங்கள் செய்த தவறுக்காக கஷ்டங்களை தேடிக்கொள்கிறார்கள். அந்த கஷ்டங்கள் வந்தவுடனே தங்கள் யோனாவாக நினைக்காமல் யோபுவாக மாற்றிக்கொள்கிறார்கள். மிகவும் சாட்சி. சவுல் தேவனோடு உறவு இல்லாததினால் அவனுக்கு பல பிரச்சனை. தாவீது தேவனோடு உறவு வைத்தே பல பிரச்சனை. அப்ப நீ சில வேளை சவுளை போல தேவனோடு உறவை அறுத்ததினால் உனக்கு பிரச்சனை வரலாம். தேவனோடு உறவு இல்லாட்டி பிரச்சனை தானே. அந்த பிரச்சனை வரும் பொழுது நீ வந்து சொல்லக்கூடாது, தாவீதை போல நான் பிரச்சனைக்குள்ள ஆள போறேன். நோ நோ நோ, நீ போய் சொல்லுகிற விலங்கு. நான் சொல்ற உதாரணம் விலங்குதான் உங்களுக்கு. மிகவும் ஜாக்கிரதை. சோதனையை சரியாக சந்திக்க வேண்டும். வசனத்தின் மூலம் வெற்றி பெற வேண்டும். உத்தமன் என்று நம்மை காண்பிக்க வேண்டும். சோதனையிலே நாங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று காண்பிக்க வேண்டும். எங்களுடைய தந்திரங்கள், எங்களுடைய ஐடியாவை போட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு கர்த்தர் கொண்டு வந்தார்னு சொல்லக்கூடாது. நீ உத்தமனாய் இருந்தால் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். வசனம் தெரிய வேண்டும், அதுதான் முக்கியம். வசனம். இப்ப நாங்க ஏன் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வசனத்தை பாடமாக்க சொல்றோம்? எங்களோட சேர்ச்சில நாங்கள் சொல்றது இங்கேயும் சொல்லுவீங்க. ஏன் பிள்ளைகள் வசனத்தை கொடுக்கிறோம்? சிறு வயதிலே அவருடைய உள்ளத்திலே நிரப்பப்படுகிற வசனங்கள் வாலிப வயதிலே அவர்களுக்கு ஒரு சீரான வாழ்க்கையை கொடுக்கும். ஆமேன். அதுதான் வசனத்தை புகுத்துறது, சின்ன வயசுலயே புகுத்துறது மனதுக்குள்ள. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனையை கண்டு செல்ல ஓடாமல் சோதனையின் ஊடாக சென்று ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டும். உத்தமனாய் விளங்க வேண்டும். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் மறுரூப மலை. லூக்கா 9:29 வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9:29
ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் ரெண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி.
போதும். மலையின் மேல் ஏறினார். பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் ஏறினார். அவர்களுக்கு முன்பாக சொல்லுங்க பதில சொல்லுங்க. அவர்களுக்கு முன்பாக ஒன்றுமே பேசுறீங்க இல்ல. அவருக்கு முன்பாக ஜெபிக்கும் போது மறுரூபமானார். நல்லா கவனிங்க வசனத்தை. ஜெபிக்கும் போது மறுரூபமானார். ஜெபம் ஒரு மனிதனை மறுரூபப்படுத்தும். ஆமென். ஜெபம் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றும். ஜெபம் ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை மாற்றும். ஜெபம் ஒரு மனிதனுடைய செயல்களை மாற்றும். ஜெபம் வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வரும். அதாவது அந்த சிஸ்டர் போன வருஷத்துல எதுக்கெடுத்தாலும் கோபிப்பாங்க, இந்த வருஷத்திலே அவங்க கோபிக்காமல் இருக்கிறார்கள். அப்படின்னா மறுரூபம் அடைந்திருக்கிறார்கள். இதைத்தான் அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். மறுரூப மலை நமக்கு தருகிற பாடம், நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் அடைய வேண்டும். மறுரூபம் அடைந்து இயேசுவின் சாயலாக மாறுவதற்கு மறுரூப மலையின் அனுபவம் தேவை. ஜெப மலை, மறுரூப மலை, ஜெப வாழ்க்கை. நீ ஜெபித்தால் தான் மறுரூபம் அடைய முடியும். நீ ஜெபித்தால் தான் மாற முடியும். நீ ஜெபித்தால் தான் உன்னுடைய குணாதிசயங்கள் மாற்றப்பட முடியும். நீ ஜெபித்தால்தான் உன்னுடைய சிந்தனைகள் மாற முடியும். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் வாழ்க்கையில் மறுரூபப்பட வேண்டும். ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க நேரம் 1 யோவான் 3:2. அவர் வெளிப்படும் போது, ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படும் போது, அல்லது ரெண்டு அர்த்தம். யோவான் சில வசனங்கள் டபுள் மீனிங், நீ நல்லா வாசிங்க. ரெட்டை அர்த்தத்தோடு எழுதுவார். அவர் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது அல்லது மத்தியாகாயத்தில் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்பதினால் தான் அவருக்கு ஒப்பானவர்கள். அவரை போல அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பா இருப்பதினால் தான் அவரோடு சேர முடியும். ஆமேன். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை அனுதின வாழ்க்கையில் பிரசன்ட் சுத்திகரித்துக் கொள்ள கடவன். அப்படின்னா ஜெப வாழ்க்கை சரியாக இருந்தால், ஜெபம் நம்மை சுத்திகரிக்கும். ஜெப வாழ்க்கை சரியாக இருந்தால்தான் அந்த மறுரூபம் நம்முடைய வாழ்க்கையில் வளரும். சில விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், ஆரம்பத்துல கொஞ்சம் டஃபா இருப்பாங்க, ஆனா அவங்க ஜெப வாழ்க்கை ஆழமா போன பிறகு அன்பு, சந்தோஷம், சாந்தம், மன அமைதி, நிறைவு, இச்சி அடக்கம் எல்லாம் அவங்க வாழ்க்கையில வரும். காரணம், ஜெபம் அவர்களை மாற்றி இருக்கிறது. ஆமா, இந்த ஜெபம் இருக்க வேண்டும். ஜெபம் என்றால் கொஞ்சம் கவனமா இருங்க. என்ன ஜெபம் தெரியுமா? சர்ச்சில் வந்து கையை தூக்கி ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. அது எல்லாரோடையும் சேர்ந்து லேசியா ஜெபிக்கலாம். குடும்பத்தில் ஒரு 10 பேர் உட்காந்து ஜெபிக்கலாம், அதுவும் ஜெபிக்கலாம். அந்தரங்க ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியத்தை அந்தரங்கமாக செய்ய சொன்னார். தான தர்மம் அந்தரங்கம், உபவாசம் அந்தரங்கம், உன்னுடைய தனி ஜெபம் அந்தரங்கம். உன் அறையின் கதவை பூட்டி, அது என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த புறம் என்று, அரண்மனையிலே அந்த புறம் என்று ஒரு புறம் இருக்கிறது. அந்த புறத்திலே ராஜாவும் ராணியும் மட்டும்தான் சந்திக்க முடியும். வேற யாரும் அந்த ரூமுக்கு போக முடியாது. அங்கு மகாராணி மகாராஜாவை சந்திப்பார். திருமணம் செய்த பிறகு பொண்ணை மாப்பிள்ளை ரூமுக்கு அனுப்பின, ரெண்டு பேரும் தனிமையாக இருக்கிறார்கள். நான் சொல்றேன், கவனிங்க. இந்த உறவு மணவாளனோடைய இயேசுவோடு, மணவாட்டியாகிய உனக்கு இருக்கிற அந்தரங்க உறவு, தனிப்பட்ட உறவு உறுதியாக இருந்தால்தான் நீ மறுரூபம் அடைய முடியும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை வந்து மாத்திரைங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி சரி வராது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரையும் அந்தரங்க ஜெப வாழ்க்கை, மணவாளனாகிய இயேசுவோடு அந்தரங்கத்திலே அவரை சந்தித்து ஜெபிக்கிற அந்த ஜெபம் தான் உன்னை மறுரூபப்படுத்தும். ஆமென். ஒரு உண்மையான சம்பவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு புருஷன் ரட்சிக்கப்படாதவன், மனைவி ரட்சிக்கப்பட்டவள். அவ அடிக்கடி கூட்டத்துக்கு போவா. புருஷனுக்கு ஒரே கோவம், இந்த பைபிள் கூட்டத்துக்கு எல்லாம் போக கூடாது, போனா பாத்துக்கோ, பெரிய வீட்டுல பிரச்சனை. அது அம்மா வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லுது, பெரிய பிரச்சனை ஐயா வீட்டுல, அந்த ஐயா நீ ஏசுறாரு அடிக்கிறாரு. ஒரு நாள் இந்த அம்மா கூட்டத்துக்கு போன பிறகு ஐயா கோவத்துல கதவை மூடிட்டாரு, திறக்க மாட்டேன் இன்றைக்கு வீட்டுக்கு நீ வரக்கூடாது. அந்த அம்மா வெளியில வந்து நிக்கிறது. இது உண்மையான சம்பவம், ஐரோப்பாவிலே நடந்த சம்பவம். அந்த அம்மா வெளியே நிக்கிறது, குளிர். அந்த அம்மா ஜக்கட்டையும் போட்டு இந்த ஐயா திறப்பாரு, தட்டுது தட்டுது, ஐயா கோவத்தை நீ பைபிள் கூட்டத்துக்கா போன, திறக்க மாட்டேன். அந்த அம்மா வெளியே நின்ற பிறகு விடிய காலம், இவர் வேலைக்கு போகணும் தானே, இவர் மெதுவா திறந்தாரு. நீங்க அந்த அம்மாவா இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்க தான் பதில் சொல்ல. நீங்க அந்த அம்மாவா இருந்தால் வீட்டுக்கு என்ன பானசட்டியெல்லாம் உருளுமோ தெரியா, ஓங்கி அதை அடிச்சு அடிச்சு. இந்த அம்மா உள்ளுக்கு போனாங்க, குளிராக இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு கோபி போட்டு தரவா, அவ்வளவுதான் பதில். குளிராக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கோபி போட்டு தரவா. அவர் ஷொக் ஆயிட்டாரு. அவ பாத்துக்கிட்டு இருந்த இவ வந்து எரிவா பாய்வா குதருவான்னு பார்த்தா அவ சாஃப்டா வந்து சொல்ற, உங்களுக்கு ஒரு கோபி போட்டு தரவா, போயிட்டு அடுப்ப குக்கரை தாட்டி ரெண்டு காஃபியை கொண்டு, இந்த நீங்களும் குடிங்க நானும் குடிங்க. இந்த மனுஷன் அண்டைக்கே தலைகீழா மாறிட்டான், ரசிக்கப்பட்டுட்டான். இதைத்தான் ஐயா ஆண்டவர் உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பல பேர் செயல்களில் மாற்றம், சிகரெட் குடிப்பேன் இப்ப சிகரெட் குடிக்க மாட்டேன், முந்தி ட்ரிங்க் அடிப்பேன் இப்ப ட்ரிங்க் அடிக்க மாட்டேன், முந்தி மனைவி கடிப்பேன் அடிக்க மாட்டேன். இது செயல்களில் மாற்றம் மாத்திரம் போதாது, உன் சுபாவத்திலும் மாற்றம் வேண்டும், உன் சிந்தனைகளிலும் மாற்றம் வேண்டும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்களுக்காகத்தான் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். மறுரூப மலை, ஜெப மலை நமக்கு போதிப்பது அந்தரங்க உறவு, ஆண்டவரோடு உறவு. அந்த உறவிலே நாம் நாளுக்கு நாள் மறுரூபப்பட்டு இயேசுவின் சாயலை பெற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அடுத்த மலை மிகவும் முக்கியமான ஒரு மலை, ஒலிவ மலை. ஒலிவ மலையில் தான் இருந்துதான் இயேசு பரலோகத்துக்கு போனார். அதே மலைக்குத்தான் திரும்பி வருவார் என்று சகரியா 14:4-5 வாசிக்கிறோம். ஒலிவ மலை ஒரு முக்கியமான மலை. ஒலிவ மலை இல்லாமல் கல்வாரி இல்லை. ஒலிவ மலைக்கு போயிட்டு தான் கல்வாரிக்கு போனார், ஒலிவ மலைக்கு போயிட்டு தான் சிலுவைக்கு போனார். ஒலிவ மலை வாசிப்போம், லூக்கா 22:39 22:39 சீக்கிரம். லூக்கா 22:39
பின்பு அவர் புறப்பட்டு
வழக்கத்தின்படியே
ஒலிவ மலைக்கு போனார்.
அப்ப இயேசு அடிக்கடி போயிருக்கிறார், அடிக்கடி வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார்.
அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள்.
வாசிங்க,
அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார்.
போதும், சுய சித்தத்தை அடக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்றிய மலை ஒலிவ மலை. நல்லா கவனியே, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தேவ குமாரனாகவும் வாழ்ந்தார், மனுஷ குமாரனாகவும் வாழ்ந்தார். சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். மனித சிந்தனைகளும் அவருக்குள் இருந்தது. 100% தெய்வீக சிந்தனைகளும் அவருக்குள் இருந்தது. மனிதனை போல தூங்கினார் படகுக்கு பின்னால போய், மனுஷனை போல தாகம் வந்துச்சு சமாரிய ஸ்ரீத்திர தாகத்துக்கு தாண்டு கேட்டார், பசி வந்துச்சு சாப்பிட ஒன்றும் இல்லையாண்டு கேட்டார், நம்மை போல் அழுதார், இயேசு கண்ணீர் விட்டார் லாசருடைய மரணத்தை பார்த்து. ரைட், இப்படி மனித சுபாவங்கள் இருந்தது. அதே போல தேவனுடைய சுபாவம் அவருக்குள்ள இருந்தது. என்னது, காற்றையும் கடலையும் அதட்டினார், யாருக்கும் செய்ய முடியாது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், யாருக்கும் செய்ய முடியாது. 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தார், யாருக்கும் செய்ய முடியாது. தேவகுமாரனாகவும் செயல்பட்டார், மனுஷகுமாரனாகவும் செயல்பட்டார். அவருக்குள்ளே தேவ சித்தமும் மனித சித்தமும் இருந்தது. மனித சித்தம் தான் முதலில் பேசினது, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து விடும். என்ன பாத்திரம், உலகத்தின் பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொள்ளுகிற அந்த ரோல், அந்த பாத்திரத்தை எடுத்து விடும். திருப்பி சொல்லுகிறார், சுயசித்தத்தை எரித்து சுயசித்தத்தை அடக்கி, ஆனாலும் நல்லா கவனிங்க, என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுள். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் மலைதான் ஒலிவ மலை. இந்த ஒலிவ மலையின் அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு தம்பி வாங்க சீக்கிரம், ஒரு தம்பி ரெடி பண்ண சொன்னா, யாராவது ஒரு தம்பி வாங்க சீக்கிரம். ரைட், வாங்க தம்பி, நீங்க முன்னுக்கே இருங்க, அடிக்கு இன்னொருக்கா தேவைப்படும். ரைட், இந்த தம்பியும் நானும் ஜெபிக்க போகிறோம். நாங்க ரெண்டு பேரும் வாலிபர்கள் நினைக்கிறேன், எனக்கு வயசு போயிட்டு பரவாயில்ல. உதாரணம், நாங்க ரெண்டு பேரும் வாலிபர்கள், நியூ இயருக்கு சர்ச்சுக்கு போறோம், ரெண்டு பேரும் ஜோம் பண்றோம். ரைட், இப்ப இவர் ஜோம் பண்றாரு, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும். திருமணம் செஞ்சிட்டீங்களா? இல்ல. எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்க வேண்டும், சரியா? எனக்கு நல்ல தொழில் கிடைக்க வேண்டும். புது வருஷத்துல ஒரு பிரயாரம் ஒன்று நடக்குது, பெரிய லிஸ்ட் போடுறாரு, வீடு வேண்டும், கல்யாணம் வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், அப்படியே அந்த லிஸ்ட் பரலோகத்துக்கு போகுது. ஆண்டவரே சைன் வச்சு அனுப்பும், ஆண்டவரே இந்த வருஷம் எல்லாம் நடக்கணும் சுவாமி, ஹல்லேலூயா. நான் இப்படி ஜெபிக்கிறேன்னா, பிளாங்க் ஷீட்டை மேல அனுப்புறேன், ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எழுதித்தாரும். விளங்குதா? நான் எங்க போகணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நீர் எழுதித்தாரும், நான் சைன் பண்ணுகிறேன். முதல்ல இவர் என்ன சொல்றாரு, இவருடைய விருப்பத்தை எழுதி மேல அனுப்புறாரு, நீர் சைன் பண்ணும், நான் பிளாங்க் பேப்பர் அனுப்புறேன், நீர் எழுதித்தாரும், நான் சைன் பண்ணுகிறேன். இவர் என்ன செஞ்சாரு, சுயசித்தம், நான் இதுக்கு விட்டு கொடுக்கறேன். இன்னைக்கு உங்களோட ஜபங்கள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, பாப்போம் என்ன நிலைமையில ஜபிக்கிறீங்க. தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஜபிக்கிறீங்களா? உங்கள் சித்தம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஜபிக்கிறீங்களா? கவனமா, ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு எரிக்காமல் இருப்பதுதான் சுயம். ரைட், ஓகே, உட்காருங்க. இப்ப ஒரு உதாரணத்தை தாருங்க, இத 4 பால் வைத்திருக்கிறார்கள், நல்லா கவனிக்கணும் இந்த உதாரணம். நீ தான் 4 பால், 4 பாலும் நல்லா கவனிங்க, தங்க பால், கோல்டால செய்திருக்கு. முதலாவது பால்ல வந்து 25% தங்கம், 75% செம்பு, காப்பர், 25% கோல்ட், 75% காப்பர். இங்க இருக்கு ஒரு பால். ரெண்டாவது பால்ல 50% 50% தங்கம், 50% செம்பு. மூணாவது ஒரு பால் இருக்கு, 75% தங்கம், 25% செம்பு. முதலாவது 75% செம்பு, 25% தங்கம், ரெண்டாவது 50% செம்பு, 50% தங்கம், மூன்றாவது 75% தங்கம், 25% செம்பு. நாலாவது ஒரு பால் இருக்கு, 100% தங்கம், டோட்டலா பியூர் கோல்ட். இது கீழே ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு, நான் சொன்ன மாதிரி. உங்களை அந்த ரூம்ல இருந்து நான் வெளியே கூட்டிட்டு வந்து, இதுல ஒண்ணு எடுங்கன்னா நீங்க எதை எடுப்பீங்க? உண்மையை சொல்லுங்க, எதை எடுப்பீங்க பிரதர், எதை எடுப்பீங்க? சொல்லவும் பயப்படுறீங்க. எது விலைமதிப்பானதோ அதை தான் தூக்குவீங்க. இயேசுவும் விலைமதிப்பான விசுவாசியை தூக்க வரப்போகிறார். திருடன் வந்தா எதை தூக்குவான்? விலைமதிப்பான பொருளை தானே தூக்குவான். விலைமதிப்பான பொருளை தூக்குறதா இருந்தா நீங்க 100% தேவ சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். முதலாவது போல்ல என்ன நடந்துச்சு, 25% தான் தேவ சித்தம், 75% அவண்ட சித்தம். ரெண்டாவது போல் வந்து 50% தேவ சித்தம், 50% அவண்ட சித்தம். மூணாவது போல் 25% அவண்ட சித்தம், 75% தேவ சித்தம். நாலாவது போல் 100% தேவ சித்தம். இப்ப நீங்க எந்த போல்னு உங்களுக்கே தெரியும். ஹலோ ஹலோ, நீங்க உங்களே கேளுங்க, நான் எந்த போல்? என் வாழ்க்கையில 25% தேவ சித்தம், 75% சுய சித்தம். சிலருடைய வாழ்க்கை 50% தேவ சித்தம், 50% சுய சித்தம். ஒரு பாட்டு இருக்குது, சுயமென்னில் சாம்பலாய் மாற, அழகான ஒரு பாட்டு. சுயமென்னில் சாம்பலாய் மாற, சுத்தாவியே ஆனல் மூட்டும், பரிசுத்தாவின் அனலினால் தான்
இந்த சுயத்தை நாம் எரிக்க முடியும். ஆமென். அப்ப நீ வந்து பியூர் காட், 100% தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், அடுத்தது தேவ சித்தம். இதை குறித்து பலர் பேசுவதில்லை. இன்று பல பேர் பேசுவதில்லை. ஆண்டவருக்கு விருப்பம் உன்னை இந்த இடத்துல வைக்க, நீ சொல்ற இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் இந்த இடத்துல தான் வந்து இருப்பேன்னு தேவ சித்தத்தை நீ முறியடிக்கிறாய். மிகவும் ஜாக்கிரதை. அவை தேவ சித்தம் செய்த மலை, ஒலிவமலை. ஒலிவமலை நமக்கு தருகிற போதனை தேவ சித்தம். 9வது கொல்கொதா மலை, கல்வாரி மலை. வாசிப்போம் யோவான் 19:17-18. யோவான் 19:17-18 சீக்கிரம் வாசிப்போம்.
அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாசையிலே கொல்கொதா என்னும் சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள்.
கொல்கொதா மலையிலே, கல்வாரி மலையிலே, கபாலஸ்தலத்திலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். எங்கிருந்து போனார்? ஒலிவ மலையின் அனுபவத்துக்கு பின்பாக சுய சித்தத்தை நொறுக்கி தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு சிலுவை சுமக்கும் அனுபவம் அவருக்கு வந்தது. சிலுவையை சுமந்து கொண்டே நல்லாக்கணி கல்வாரி மலைக்கு போனார். இன்னைக்கு நிறைய பேருக்கு சிலுவை சுமக்க விருப்பம் இல்லை. இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறான் பேதுரு எழுதுகிறார். அவருடைய அடிச்சுவடைகளை நாம் பின்பற்றி நடக்க வேணும். இயேசு நமக்கு முன்னால சிலுவை சுமந்துட்டு போனா நாங்கள் என்ன சுமக்கணும்? சிலுவை சுமக்கத்தான் வேண்டும். அழகா ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சுயத்தை அழித்து தன் சிலுவை, அவனுக்குள்ள சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் 365 நாளும் என்னை பின்பற்ற கடவன். அவன் தான் உண்மையான சீஷன். இன்னைக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாம் சிலுவையை இறக்கி வைக்கும்படியா தான் ஜெபிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் சிலுவை தூக்க பயப்படக்கூடாது. சிலுவை சுமந்து கல்வாரிக்கு செல்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். சரி, கல்வாரி மலையிலே ஆண்டவர் நமக்கு தந்த போதனை என்னென்றா, அவரை அடித்த, குட்டின, துப்பின, அவரை தூசித்த, அவரை ஆணியால் அடித்த, முட்கிரிடம் சூட்டிய அனைவரையும் மன்னித்தார். ஆமென். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கல்வாரி மலை, கபாலஸ்தலம் நமக்கு தருகிற அருமையான போதனை பாவ மன்னிப்பு. இயேசு என்னை மன்னித்தார், இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்று நீ மற்றவனை மன்னிக்காமல் விட்டுறாத. ஹலோ, உன் குடும்பத்திலே சில தவறுகள் நடக்கலாம், பிழைகள் நடக்கலாம், உன் பெற்றோர்கள் பிழைவிடலாம், பெற்றோர்களை பிள்ளைகள் பிழைவிடலாம். அவனுக்கு புத்தி சொல்லி திருத்தி அவளை மன்னிக்கின்ற சுபாவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அழகான ஒரு உதாரணத்தை ஆண்டவர் வேதத்திலே சொன்னார். ஒரு மனிதன் ஒரு எஜமானுக்கு அநேக கடன் பட்டிருந்தான், எத்தனையோ தாளந்து. அவன் கடைசியில் சொல்றான், ஆண்டவரே, இந்த தாளந்தெல்லாம் எனக்கு கொடுக்க முடியல, என்னுடைய மனைவியை பிள்ளைகளை எனக்குள்ள எல்லாத்தையும் விற்று தருகிறேன். அந்த எஜமான் இறக்கப்பட்டு அவனுடைய கடனையெல்லாம் மன்னித்தார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எல்லா கடனையும் மன்னிச்சுட்டார். அவனுக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடாமல் அனுபவிக்காம அடுத்தது செய்த காரியம், அவனுக்கு கடன் கொடுக்க இருந்த ஒருவனை பிடிச்சி தொண்டையை பிடிச்சிட்டான். நீ எனக்கு தராட்டி உன்னை என்ன செய்யறப்பார். இதை பார்த்த மக்கள் எல்லாம் போய் எஜமானுக்கு சொல்றான், ஆண்டவரே, எஜமானே, நீ அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ கோடி ரூபாய்களை மன்னித்தீர், அவன் கொஞ்சம் காசு கொடுக்கற இன்னொருத்தனை மன்னிக்காம இருக்கிறானே என்று சொன்ன பொழுது எஜமானுக்கு கோபம் வந்து அவனை கூப்பிட்டு இருட்டறையில் அடைத்து விட்டார். இதுதான் நல்ல உதாரணம். இயேசு கல்வாரியிலே உனக்கு பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார். உன் உடன் பிறந்த சகோதரிகளை நீ மன்னிக்க வேண்டும், உடன் பிறந்த சகோதரர்களை மன்னிக்க வேண்டும், உனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். சத்துருவை சிநேகி போதித்தவர் சாதித்தார் சிலுவையிலே. சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன செய்? ஜெபம் பண்ண, மன்னி, ஜெபம் செய், ஆசீர்வதி. இதுதான் சிலுவை நமக்கு தருகிற போதனை. நல்லா கவனிங்க, இது சாதாரண மனிதனால செய்ய முடியாது. அடே, நீ என்ன அடித்தியா? உன்ன நான் பாக்குறேன். ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு சரி. நீ இப்ப செய்த பாப்பமே இன்னொரு காலம் வரட்டும். இதெல்லாம் சரி வராது கிறிஸ்தவ வாழ்க்கையில. எரிச்சல், வைராக்கியம் இருந்தால், மன்னிக்காத ஆவி இருந்தால் உங்களுக்கு வியாதியே சுகமாகாது. நான் ஓபனா சொல்றேன், அதெல்லாம் உண்மை. மன்னிக்கிற ஆவி இருக்கிற இடத்துல தான் வியாதிகள் சுகமாகும். தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம். நல்லா கவனிங்க, ஒரு நாய்க்குட்டி இருக்கு, நீ கல்லால் அடிச்சா அந்த நாய் உங்க மேல பாயும். பாயுமா பாயாத? நீ நாய்க்கு தீமை செய்கிறாய், அந்த நாய் உன்னை நோக்கி தீமையாக பாயும். தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம்.
நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷன் கூட. நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு நன்மை செய்ய, அவன் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வான், நீங்க ஒரு கிஃப்ட கொடுத்து அவன் ஒரு கிஃப்ட கொடுப்பான். நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷன் குணம், நன்மைக்கு தீமை செய்வது சைத்தான் குணம், பிசாசின் குணம். ஒரு நல்ல காரியத்தை நீங்க செய்ய அவங்களுக்கு தீமையை செய்வான், பிசாசின் குணம். நல்லதுக்கு தீமை செய்வது, தீமைக்கு நன்மை செய்வது தெய்வ குணம். தீமை செய்கிற ஒருவனுக்கு நீ நன்மை செய்வது தெய்வ குணம். அது ஆண்டவர் அபிஷேகம் உனக்குள் இருந்தால் தான் நீ, அது இருந்தா மட்டும்தான் நீ செய்ய முடியும். ஆமேன். அதை இயேசு கல்வாரி மலையிலே செய்து காண்பித்தார், தன்னுடைய எதிரிகளை மன்னித்தார். ஆமேன். அல்லேலூயா. நாமும் நம்முடைய எதிரிகளை மன்னித்து, சில பேர் மன்னிப்பே மறக்க மாட்டான், அதெல்லாம் டூப், அதெல்லாம் விடுங்க, மன்னித்து மறந்து ஆதியிலிருந்து அன்புக்குள் நீங்கள் வர வேண்டும். சரி, அடுத்த மலையை நாங்கள் பார்ப்போம். இப்ப நான் ரிவர்ஸ்ல வரப்போறேன். கடைசி 10வது மலை, 1 கொரிந்தியர் 10:4. 1 கொரிந்தியர் 10:4, சீக்கிரம் வாசிங்க.
எல்லாரும் ஒரே
ஞானபானத்தை குடித்தார்கள், அதாவது நல்லா கவனிங்க, கண்மலையிலிருந்து பிளந்த தண்ணீரை குடித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே தண்ணீர் தான், ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள்.
எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்,
அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்.
அந்த கண்மலை கிறிஸ்துவே,
அந்த கண்மலை கிறிஸ்துவே. அடுத்த நீ வர வேண்டிய மலை கிறிஸ்துவாகிய கண்மலை, ஞான கண்மலை, கண்மலை. ஓகே, அல்லேலூயா. இப்ப என்ன சொல்ல வரேன்டா, கண்மலையாகிய கிறிஸ்துவை நீ அனுபவிக்க வேண்டும். எப்படி நீ அனுபவிக்க வேண்டும் என்றால், அதுக்கு பதிலும் வேதத்தில் இருக்கிறது. நான் அதுக்கு முதல்ல சொல்றேன், தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்கிறான், என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே. ஞாபகம் இருக்கா, தாவீதுக்கு கூட ஆண்டவர் கண்மலையாக இருந்தார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு கண்மலையாக இருந்தார், அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்து என்கிற கண்மலையில் நாம் ஏற வேண்டும். எப்படி ஏற வேண்டும்? பதில் இங்கே இருக்கிறது, மத்தேயு 7:24-25 ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்கிறார், என் வார்த்தையை கேட்டு. வாசிருவோமா, வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 7:24-25, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு, சீக்கிரம் வாசிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ,
அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்.
அவனை கண்மலையின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், நல்லா கவனி, கண்மலைனா கிறிஸ்து, கிறிஸ்துவின் மேல் தன் ஆவிக்குரிய வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்தது, ஆண்டவர் கண்மலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கண்மலை, நமக்கும் ஆண்டவர் கண்மலை. கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய வீட்டை கட்டினால் வெள்ளம் வரலாம், பிரச்சனை வரலாம், காற்று வீசலாம், கஷ்டங்கள் வரலாம், மழை பெய்யலாம், சோதனைகள் வரலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை அசைந்து கொடுக்காது. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் கட்டிய வீடு, கிறிஸ்துவின் மேல் கட்டிய வாழ்க்கை. கிறிஸ்துவின் மேல் வாழ்க்கை எப்படி கட்டுவது, அதுதான் பாயிண்ட். கிறிஸ்துவின் மேல் வாழ்க்கை எப்படி கட்டுவது, அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் தான் கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்ட முடியும். ஆமேன். இன்றைக்கு நீங்க அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? நான் போத சொன்ன வேதத்தை போதிக்கான அதிகம் பேர், வேதத்தை விமர்சிக்க அதிகம் பேர், வேதத்தை வியாக்கியானம் செய்ய அதிக பேர், வசனத்தின்படி வாழ சொற்பமானோர். நோ, நீ அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நீ நடந்தால் கண்மலையாகிய இயேசுவின் மேல் நீ கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை கட்டலாம். உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், காற்று வீசலாம், மழை பெய்யலாம், ஆனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அசைந்து கொடுக்காது, உறுதியாக இருக்கும். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீ ஏறி இருக்கிறாயா, அமைத்திருக்கிறாயா உன் வாழ்க்கை? ஆமேன், ஹல்லேலூயா. இப்ப நான் 10 மலைகளை பத்தி பேசிட்டேன், இந்த பிரசங்கம் இன்னும் முடியல. இதுல இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க எந்தெந்த மலையில ஏறாம இருக்கிறீங்க. சில பேருக்கு சில அனுபவம் தான் இருக்கு, சில அனுபவங்கள் இல்ல. இப்ப ரிவர்ஸ்ல போயிட்டு வரப்போகிறேன், ரைட். ஓகே, முதலாவது மலை என்ன?
அரராத்.
நமக்கு ஜெபிக்கணும், ஞாபக சக்தியும் நினைவு கூறும் தன்மதியையும் நமக்கு தேவை. சீஷர்களுக்கு அது இருந்தது. இயேசுவானவர் மறித்து உயிர்த்த பிறகு ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்தாங்க. அன்றைக்கு அவர் அப்படி சொன்னாரே அது இப்ப நடக்குதே, அப்படி சொன்னாரே இப்ப நடக்குது. அநேக வசனங்கள் சீஷர்கள் அதை நினைவு கூர்ந்தாங்க. ரைட், நினைவு கூறுகிற தன்மை இருக்கணும். நான் வாசல வரும் பொழுது ஒரு பிரதர் ஓடி வந்தேன். நல்லா கவனிங்க, பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்க வர்றது சந்தோஷம். நீங்க போன வருஷம் எபிரேயர் 12:1 இருந்து பேசுனீங்க, அப்படியே இருக்கு மனசுலன்னு சொன்னா எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான் தேவை எனக்கு. போன வருஷம் பேசுனது அவருக்கு இந்த இன்றைக்கு கூட ஞாபகத்துல இருக்கு. ஓகே ரைட். இப்ப முதலாவது மலை என்ன மலை? ஞானத்தன் மலை. கடைசி முதலாவது மலை பேசுங்கள், கதையுங்கள், என்னோடு உறவாடுங்க, அப்பதான் இருக்கும் சரியா. ரைட், முதலாவது என்ன மலை? அரராத் மலை, கிருபை மீட்பு. இரண்டாவது என்ன மலை? ஓரே மலை, தரிசனம், தரிசன வாழ்க்கை. மூன்றாவது மோரியா மலை, முழுமையான அர்ப்பணிப்பு தேவனுடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும். நாலாவது சீனாய் மலை, அபிஷேகம், அபிஷேக வாழ்க்கை. ஐந்தாவது கர்மேல் மலை, வைராக்கியம், தாகம், இயேசுக்கு சாட்சியாக வாழுதல். இது இவ்வளவு பழைய ஏற்பாடு. ரைட், அடுத்த புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இப்ப ரைட், என்னது முதலாவது என்ன மலை? ஆறாவது உயர்ந்த மலை, சோதனைகள் கண்டு ஓடாதே, முகம் கொடுத்து உத்தமனாய் வாழ். அடுத்து என்ன மலை? மறுரூபமலை. ஜெபம் அவசியம், செயல் மாற்றம் அல்ல, குணமாற்றம், குணாதிசயம் மாற்றப்பட வேண்டும். அடுத்த மலை ஒலிவமலை, உன் சுயத்தை அழித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மலை. அடுத்த மலை கொல்கொதாமலை, பாவ மன்னிப்பை பெற்றாய், மற்றவர்களை மன்னித்து மறந்துவிடு. அடுத்த மலை கண்மலை, கண்மலையாகிய கிறிஸ்து உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாற வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நடந்து கண்மலையாகிய கிறிஸ்து மேல் வீட்டை கட்டு. பிரச்சனை கஷ்டம் வேதனை வந்தாலும் நீ அசைந்து கொடுக்க மாட்டாய். ஓகே, வெரி குட், நல்லா அழகா சொன்னீங்க. அடுத்தது இந்த மலையெல்லாம் நீங்க தாண்டி வந்தா இன்னொரு மலை இருக்கிறது, சியோன் மலை. ஆமா, அதுதான் ஃபைனல். இதுக்குள்ள போறதுக்கு இதெல்லாம் தாண்டி வந்தா தான் சியோன் மலை. நான் ஒரு அருமையான வசனத்தை இப்ப வாசிக்க போறேன். வாசிங்க, எபிரேயர் 12:22-24 வாசிப்போம். எபிரேயர் 12:22-24.
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும்,
நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும்,
ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிட,
ஜீவனுள்ள நகரமாகிய, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும்,
10,000 தேவதூதர்களிடத்திற்கும்,
வாசிங்கத்தில்
பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியத்திலாகிய இயேசுவினிடத்திற்கும், ஆவேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவர்களுக்கு
சீயோன் மலையினிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென். சுருக்கமா சொல்றேன், இந்த சீயோன் மலைக்கு காலடி, தேவன் வாசம் செய்கின்ற மலை. இந்த சீயோன் மலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நான் சொன்ன 10 மலையின் அனுபவம் இருந்தால்தான் நீ சீயோன் மலைக்கு தகுதியாக்கப்படுவாய். ஆமென். சீயோன் மலையில் யார் இருப்பார்கள் என்றால், புதுப்பாட்டை பாடுகிறவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கேயோ அங்கேயே அவரை பின்பற்றுகிறவர்கள், எல்லா இடத்திலும் அந்த சியோன் மலையை சுவீகரித்துக் கொள்ள, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, இந்த 10 மலைகளின் அனுபவத்தை நாம் தாண்டி செல்வோமா. ஆமென். பிரசங்கம் முடியல, ஒரு தம்பி வாங்க சீக்கிரம். பாஸ்டர் 10 மலைய சொல்லிட்டார், மலைகளை தேடி போகணும், மலைகளை தேடி போயிடாங்க. இப்ப நான் சொல்றதை கவனமா கேளுங்க. ஹலோ பிரதர், இவருடைய சரீரம் இது, அவருக்குள்ள ரத்தம் ஓடுது, எலும்பெல்லாம் இருக்கு. இவர் மறித்து போனால் சரியா? ரைட், அது அப்படியே நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆண்டவருடைய பிரசன்னம் மலைகளின் மேல் இருந்தது. ரைட், அதை இப்ப பார்த்தோம். தேவனுடைய குணாதிசயம் நான் இப்ப விளங்கப்படுத்த போறேன். அதாவது அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர். அதே போல காணாமல் போனதை தேடுகிறவர், காணாமல் போன ஆட்டை தேடுகிற உவமை, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடுகிற உவமை, கெட்டு போன மகனை தேடுகிற உவமை, இதுலாம் காணாமல் போனதை தேடுகிற அனுபவம். காணாமல் போன ஆதாமை தேடி வந்தார். ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கின்றாய், தேடுகிற அனுபவம், ஆண்டவருடைய குணாதிசயம். இன்னொன்னு மனதுருக்கம், அவருடைய குணாதிசயம் என்ன? நாயினூர் விதவின் பிரேதத்தை, மகனுடைய பிரேதத்தை கொண்டு வந்த பொழுது மனதுருகி அருகில் சென்று அழாதே என்று சொல்லி அந்த மகனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார். மனதுருக்கம், நல்ல சமாரியன் உவமையிலே மனதுருக்கத்தை சொல்லுகிறார். வந்த சமாரியன் மனதுருகி அருகே போய் அந்த காயங்களை கட்டினான். காணாமல் போன இதை தேடுவது அவருடைய சுபாவம், மனதுருகுவது அவருடைய சுபாவம், அன்பு கிருபை இரக்கம் எல்லாம் அவருடைய சுபாவம். அதே போல அவருடைய இன்னொரு சுபாவம், மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வது. நல்லா கவனிக்க, மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்வது. இப்ப நான் படிப்பிச்சதுன்னா மலைகளிலே அவர் வாசம் செய்தார். ஓகே, ஏதேன் தோட்டத்தில் வாசம் செய்தார், மலைகளிலே தன்னுடைய தாசர்களை தந்தித்து நல்ல அனுபவங்களை கொடுத்தார். அதுக்கு பிறகு என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரம் போட்டு வாழ்ந்தார்கள், 12 கோத்திரம். ஆண்டவர் சொன்னார், அதற்கு நடுவிலே எனக்கொரு கூடாரத்தை போடு. அது என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம். அந்த கூடாரத்திலே நான் ஷெகினா மகிமையோடு வந்து இறங்கி மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, அதனால தான் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமோடு வாசம் செய்தார். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர், யூதர்கள் செறிந்து வாழ்ந்த எருசலேமிலே, எருசலேம் தேவாலயத்திலே அவருடைய ஷெகினா மகிமை வாசம் செய்தது. ஆமென். ரைட். இப்ப ஒரு புலி, டைகர் இறந்து போனால் அதை தோலை எடுத்து ஒரு காப்பட் செய்யலாம். புலித்தோல்ல காப்பட் செய்தது பார்த்திருக்கிறேன். ஒரு யானை இறந்து போனால் அவருடைய தந்தத்திலே அழகான பொருட்கள் செய்து டூரிஸ்டுகளாம் விற்கலாம். ஒரு மாடு செத்தால் அவருடைய தோளிலே நல்ல அழகான ஷூஸ் செய்யலாம். ஒரு மீன் செத்தால் கருவாடாய் மாற்றலாம், பிரயோஜனம். இந்த மனுஷன் செத்தால் எதா மாற்றலாம்? நீ என்னதான் மேக்கப் பண்ணினாலும், என்னதான் உன்னை அழகுபடுத்தினாலும், நீ மறித்து போனால் உன் தோளிலே ஒரு ஹேண்ட்பேக் செய்ய முடியுமா? உன் பல்லை வைத்து ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. மிருகங்களுடைய, மிருகங்கள் செத்து போனாலும் பிரயோஜனம், மனுஷன் செத்து போனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸ்ரீலங்கால 3 நாளைக்கு மேல் வச்சிருந்த அடுத்த வீட்டுக்காரன் சொல்லுவோம், எடுத்துட்டு போல போலீஸுக்கு சொல்லுவோம். நாத்தம், மூக்கால தண்ணி வரும், காதாலெல்லாம் தண்ணி வரும், நாற்றம். நாற்றம் எடுக்கும் இந்த சரீரத்தை உன் தேவன் ஆலயமாக மாற்றி, நல்லா கவனிங்க, மாளிகையாக மாற்றி உனக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆமே, நல்லா விளங்கிச்சா? இப்ப சத்தியம், மலைகளில் அல்ல, உனக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆகவே நீதான் அந்த மலை, நீதான் அரராத் மலை, நீதான் மோரியா மலை, நீதான் ஓரேப் மலை, நீதான் சீனாய் மலை, நீதான் கர்மேல் மலை, நீதான் மர்ரூப மலை, நீதான் கல்வாரி மலை, நீதான் சியோன் மலை, எல்லா மலையும் நீதான். உனக்குள் ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும். ஆமென். இதுதான் ஃபைனல். நான் தான் அந்த மலை, நான் தான் அந்த கூடாரம். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத, உனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசம் செய்து உன்னை வழி நடத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஊழியத்தை சொல்றேன் கேளுங்க, இயேசுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இயேசுக்காக நான் ஊழியம் செய்கிறேன். இயேசு அங்க வச்சுட்டு நான் இங்க ஊழியம் செய்யறேன். இயேசுக்காக ஊழியம். இன்னொன்று, சீசர்கள் இயேசுவோடு ஊழியம் 3.5 வருஷம். இப்ப அந்த இயேசுவே பரிசுத்தாவியாக நமக்குள் வந்து நம்மை வழி நடத்துகிற ஊழியம். ஆமேன். இது உன்னத ஊழியம், உன்னத வாழ்க்கை. அதாவது அற்ப சரீரத்தை, மறைத்தோரில் இருந்து கிறிஸ்துவை எழுப்பின தேவனுடைய ஆவியானவர் சாவுக்கேதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பித்து உனக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆமேன். ஆகவே நாங்க தான் சியோன், நாங்க தான் ஓரே, நாங்க தான் மோரியா, நாங்க தான் சீனாய், நாங்க தான் மர்ரூபமலை. எங்களுக்குள்ளே ஆண்டவருடைய பிரசன்னம் வர வேண்டும். யாரும் கண்களை மூடி எழுந்து நின்று நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் தயவு செய்து உங்களை ஆராய்ஞ்சி பாருங்க. சும்மா வசனத்தை கேட்டு ஓடுறது இல்ல, அதனால் அர்ப்பணிப்பு தேவை. வசன ஊழியம் முடிஞ்சிட்டு, இப்ப வசன ஊழியம் முடிஞ்சிட்டு, இப்ப அர்ப்பணிப்பின் ஊழியம். சரியா? அர்ப்பணிப்பின் ஊழியம். எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த மலையில் ஏறாமல் இருக்கிறீர்கள், எந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்க என்று உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். அந்த மலையில் நீங்கள் ஏறினால்தான் ஃபைனல், சீனாய் மலையின் இடத்திலே நீங்கள் வர முடியும். அது மாத்திரமல்ல, அந்த மலையின் அனுபவங்கள் நம் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற வேண்டும். ஒப்புக்கொடுங்க, 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 ஒப்புக்கொடுங்க. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த இடத்துல தவறி இருக்கிறீங்க, மனம் திரும்புங்க, பாவறிக்கை செய்யுங்க, இயேசு ரத்தத்தால் கழுவப்படுங்க, உங்களை சுத்திகரிங்க. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே
வசனத்தை கேட்டோம். ஆண்டவர் தெளிவாக நாம் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். வசனத்தை கேட்பதெல்லாம் முக்கியம், வசனத்தின்படி நடப்பது முக்கியம். வசனம் எங்களுடைய சரீரத்துக்குள் சென்றிருக்கிறது, நம்முடைய ஆத்மாவை தொட்டிருக்கிறது. இப்ப எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எந்தெந்த மலையின் அனுபவம் என் வாழ்க்கையில் இல்லையோ அந்த அனுபவங்களை எனக்கு தாரும். ஆண்டவரே, மலைகளிலே வாசம் செய்கிற தெய்வம் இன்று எனக்குள்ளே வாசம் செய்ய நீர் விரும்புகிறீர் சுவாமி. சமாரிய ஸ்திரி சொன்னார், எங்கள் முற்பிதாக்களோ இந்த மலையில் தொழுது கொண்டார்கள், நீங்களோ எருசலேமில் தொழுது கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே, எருசலேமிலும் அல்ல மலைகளிலும் அல்ல, ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் எங்கும் தொழுது கொள்ளலாம். அவர் உங்களுக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார். உங்களை ஒப்புக் கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுக்காக கொடுங்க. நாங்க வாழப்போகிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. எனக்கு வயது 58, என்னதான் விரும்பினாலும் எனக்கு திருப்பி ஒரு 25 வயது கிடைக்கவே கிடைக்காது. நல்ல நோட் பண்ணி, நீங்க கடந்து வந்த பாதைகள் திரும்பி உங்களுக்கு கிடைக்காது. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலும் இயேசுவுக்காக வாழ வேண்டும். இயேசு உங்களுக்குள் வாசம் செய்ய வேண்டும். அந்த மகிமையின் ஷெகினா மகிமையின் வாழ்க்கையை பெறுவதற்காக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தவறிய இடங்கள், ஏறாத மலைகள், அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் மனம் திரும்புங்கள், பாவறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரோடு ஒப்புரவாகி இந்த மகிமையின் அனுபவங்களை பெற்று சீயோன் மலையை நோக்கி நம்முடைய பரலோக யாத்திரையை நாம் நடத்துவோமாக. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க.
பத்து மலைகளை பார்த்தோம். இப்ப எந்த மலையில ஏறுவது? கேதத்தோடு வெப்பதன் இருந்தாலும் இந்த ஒளிவு மலை மிக முக்கியமான ஒளிவு மலையிலே சுய சித்தத்தை மறந்து தேவ சித்தத்தை செய்ய, ஏதாவது சித்தத்தை செய்ய இயேசு தன்னை ஒப்புக்கொடுத்தார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிற பெரிய போராட்டம் பிரச்சனை தான். ஆண்டவர் நம்புகிறோம், ஆராதிக்கிறோம், ஒருபடி ஜெபம் பண்ணுகிறோம், அல்லது ஒருபடி மேல போய் நம்ம ஓடியும் செய்கிறோம். இட் இஸ் குட். ஆனா ஒரே ஒரு கேள்வி, நான் தேவ சித்தத்தில் நிற்கிறேன். ஆயிரம் காரியங்களை நாம் அடுக்கலாம், செய்யலாம், ஓடலாம், ஆனால் கேள்வி, தேவ சித்தத்தில் இருக்கிறேன். இது நாம் எல்லோரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய மிக அவசியமானது. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஊழியம் மட்டுமல்ல, தேவ சித்தத்துக்குள்ளே கட்டுப்படுகிறது. இதற்காக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஊக்கமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை விட்டு, உங்களுடைய சித்தத்தை விட்டு நான் வலது பருவம் இடது பருவம் சாயாதபடி என்னை காத்து. தேவ சித்தத்தில் வருகிற போராட்டங்கள், நிந்திரைகள், அவமானங்களும் குறைவுகளும் அவைகளை விட்டு நாம் ஓடுபடும். தேவ நம்ம வைத்த இடத்தில் இருக்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற இப்பொழுது அவரையே சொல்லுவார், பரலோகத்திற்கு பிதாவின் சித்தப்படி செய்கிறபடி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். எல்லாம் என்னை நோக்கி கத்தாமே கத்தாமே கூப்பிட்டு அதில் பிரவேசிப்பே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு நடுவரே, என்னுடைய வாழ்க்கை செலவழித்து போகும், வயசு கடந்து போகும், வருஷங்கள் போக போக வயசு போகும், என்னுடைய வாழ்க்கை தேவ சித்தத்திலே செலவழிகிறது. தேவனுடைய சித்தத்தில் நான் வாழுகிறேனா, அவருடைய சித்தத்தில் நான் ஓடிய செய்யறேன். நல்ல செய்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த செய்தியிடம் என்னுடைய வாழ்விலே ஏற்பட போற விளைவுகள், த கன்சிக்வன்ஸ், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். விளைவுகள் மிக முக்கியம். ஆண்டவர் வார்த்தை அனுப்பியிருக்கிறார் ஸ்தோத்திரம். என்ன ஒரு காரியம் சொல்ற கேளுங்க, எனக்கு நல்லா தெரியும் செய்தியிலே, இந்த செய்தியில பல தீக்க தரிசனங்கள் நிறைந்திருக்கு. தேவனுடைய வசனத்தை சரியா கேட்கிறவங்க புரிந்து கொள்வார். எனக்கு நமக்கு ஆக்களை முன்னுக்கு கூப்பிட்டு கையை வைத்து ஏதாவது சொன்னாத்தான் அதை தீக்க தரிசனம் நாம் எடுக்கிறோம். ஆனா சூப்பர் நேச்சுரல் தீக்க தரிசனம் அந்த செய்தியில தான் இருக்குமாறு, செய்தியில வரும் தீக்க தரிசனம். இதை நாம கருத்தா கேட்டு அதற்கு நாம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்வு செழிக்கும், தேவ சித்தம் செய்யப்படும், கோடைகளை ஆண்டவர் நேராக்குவார். ஆகவே தன்னுடைய வசனத்தை அனுப்புற ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்காக அவை நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி திறந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் அர்ப்பணம் செய்வோம். வேற என்னத்தை நம்ம காணப்போறோம், வேற இடத்தை காணப்போறோம். கேட்டது போல ஒரு மாடு மறிஞ்சால் கூட அதுல தோல் எதுக்காத உபயோகம், அதை நாம் மறிச்ச ஒண்ணுக்கும் உதவும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு நான் கையெழுப்பு கைகள் எல்லாரும் தேவருக்கு பண்ணுவோம். அந்த ஒளிவ மலைக்கு எல்லோரும் நான் வருவோம். இயேசு இங்கதான் பரலோகத்துக்கு ஏறி போன, அங்கேதான் அவர் ஜெபம் பண்ணவர், பிதாவே என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாரே. இந்த ஆராதனை நேரத்தில் இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தயவு செய்து எல்லோரும் தேவனை பார்த்து பிதாவை பார்த்து நாம் சொல்லுவோம், பிதாவே என் வாழ்விலே உம்முடைய சித்தம் செய்யப்படும். எல்லோரும் ஜெபமணிங்க, எல்லோரும் மன்றாடுங்க, எல்லோரும் ஜெபமணிங்க, பிதாவே என்னுடைய வாழ்விலே உம் சித்தம் செய்யப்படும். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் சுய திட்டங்கள் அல்ல, என் வாழ்க்கை குறித்து நான் வைத்திருக்க திட்டங்கள் அல்ல, உம் சித்தம் உம் திட்டம் உம் நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. என் வாழ்வில் மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவரே, எங்கள் விருப்பப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்துடாம உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க தேவ வார்த்தைகளை, தேவ வசனங்களை ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே நாங்கள் ஊட்டி ஆண்டவரே விதைத்து தேவ சித்தத்தில் எங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க ஆண்டவரே எங்களை கிருபைதார். எங்கள் மனைவியோ புருஷனோ ஆண்டவரே தேவ சித்தமும் சித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். சபையிலே ஆண்டவரே, சபையிலே, சபையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதா எல்லோரும் நாம் மன்றாடுவோமே, எல்லோரும் மன்றாடும். பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, சபையிலும் 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 ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுவதா, உம்முடைய சித்தம் செய்வது மாத்திரமே எங்கள் நோக்கமாக இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம், விட்டுக் கொடுக்கிறோம். ஏதாவது ஒரு காரியங்கள் ஆண்டவரே நீ விரும்பாது இருக்குமாறுதா, அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி எவரையும் வரும் நாட்களில் நீ எங்களை சரிப்படுத்த முடியாது நாங்கள் மன்றாடுகிறோம். ஒரு நாள் எல்லாவற்றையும் நேராக்கிற எங்கள் தேவனாகி கத்தாவே, உமக்கு பாண்டவர் யாருண்டு, எங்களுக்கு அனுப்பு நம்முடைய வார்த்தைகளுக்காக சோதரம் வசனத்தின்படியே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், சரணடைகிறோம். ஏற்றுக்கொள்ளுமப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.